யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. மட்டுமல்ல, இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிற சகோதர சகோதரியுடைய அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, அநேக நாட்களுக்கு பின்பு இந்த இடத்துல நம்ம வந்து உங்கள் யாவரையும் முகமுகமாக சந்திக்கவும், உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பாக கூட நான் வந்து தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் உங்கள் அனைவருடைய வைராக்கியம் மற்றும் ஊழியம் இன்னும் உங்களுடைய சேவைகள் அனைத்தும் எங்கள் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. நாங்கள் கேள்விப்படுறோம், ரொம்ப சந்தோஷத்தில் நாம் இருக்கிறோம் திண்டுக்கல் சபை பொறுத்தவரை. அது மட்டுமில்ல, நீங்கள் அனைவரும் எங்களுக்கு போகிற பகுதிகளெல்லாம் ஒரு மாதிரியாக நாங்கள் வச்சிருக்கிறோம். உங்களை புகழ்வதற்காக நம்ம சொல்றதில்லை, ஆனால் அது உள்ள பூர்வமாக அதை நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு. இப்படியாகவே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இதே ஒரு நிலைமையில நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரர்கள், இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னவென்றால், கூடார பண்டிகைகள் இயேசுவினுடைய உபதேசம் என்கிற தலைப்பில நம்ம பார்க்க போறோம். அது குறித்து அதுக்காக ஆதார வசனமாக யோவான் 7:37-46 நம்ம வாசித்து கேட்கலாம். யோவான் 7:37-46. யோவான் 7:37.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு குறித்து சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுகிறவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களை அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயிலிருந்துதான் வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை, அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆயிலும் ஒருவரும் அவர் பேர் கைப்படவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியத்திற்கும் பரிசேயத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொள்வார்களே என்று கேட்டார்கள். சேவகர் பிரதிவிதமாக, அந்த மனுஷன் பேசுவதை போல ஒருவரும் ஒரு காலம் பேசவில்லை என்றார்கள்.
இங்க நம்ம பார்த்த இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சில உபதேசங்கள், கூடார பண்டிகையை அவர் பயன்படுத்தி சில உபதேசங்கள் வந்து அன்னைக்கு அவர் பேசினார் யூதர்கள் மத்தியில். அது இன்னைக்கு நமக்கு எந்த வகையில பயன்படுகிறது என்பதை குறித்து நீங்க நம்ம பார்க்கலாம். பொதுவாக இஸ்ரேல் ஜனங்கள் பற்றி நம்ம தெரியும், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களாக இருக்கும்போது அவர்களுக்கு ரெண்டு பண்டிகைகள் ரொம்ப விசேஷமான பண்டிகைகள், ரொம்ப அதிகமாக நம்ம விவரிக்க வேண்டியதில்லை. ஆனால் முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த கூடார பண்டிகையை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இயேசுவனுடைய உபதேசம் பற்றி நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் பண்ணின அந்த உபதேசத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாரு ரெண்டு பிரதானமான பண்டிகைகள். ஒன்று வந்து பாஸ்ஓவர் இல்லைங்களா, பஸ்கா பண்டிகை. அது வந்து வருஷத்தினுடைய முதலாம் மாதம் ஆபிப் மாதம் அல்லது நீசன் மாதம் அந்த ஒரு பண்டிகை நடக்கும். அதுல வந்து 7 நாட்கள் பண்டிகை தொடர்ந்து அவர்கள் 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவங்க செய்வாங்க. 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுவார்கள். இன்னொரு பண்டிகை என்னன்னா இந்த கூடார பண்டிகை. ரொம்ப முக்கியமான பண்டிகை, ரொம்ப விசேஷமான பண்டிகை. இந்த பண்டிகை வந்து எப்படின்னா கூடார பண்டிகை என்றால், அதாவது சின்ன சின்ன கூடாரங்கள் கூட அதுல போய் குடியிருந்துட்டு அந்த நேரத்தில், அது எப்போ அப்படின்னா அது வந்து ஏழாவது மாதம், ஏழாவது மாதமாக திஸ்ரி என்கிற மாதம், திஸ்ரி என்கிற மாதத்துல அதே 15 முதல் 22 வரைக்கும். பஸ்கா பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகை மாதம் தான் வித்தியாசமே தவிர நாட்கள் வந்து ஒன்னுதான். அதாவது அதே 15 முதல் 22 வரைக்கும் இந்த ஒரு பண்டிகை அவர் ஆசிரிப்பான். அப்போ வருஷத்தினுடைய முதலாம் மாதத்துல ஒரு 7 நாள் பண்டிகை இருக்கு. அதே போல வருஷத்தினுடைய 7ஆம் மாதத்துல, அது நம்மளுடைய காலண்டர் படி பார்த்தாக்கா ஏறத்தாழ அக்டோபர் 1ஆம் தேதி அப்படி வரும். ஆனா யூதர்களுடைய காலண்டர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா யூதர்கள் வந்து அவருடைய காலண்டர் வந்து சந்திரனை மையமாக வச்சு அவங்க வந்து செய்யறாங்க. யூதர்களுக்கு இருக்கிற காலண்டர் வந்து காலண்டர் எத்தனை காலண்டர் வச்சிருந்தாங்க யூதர்கள்? 2 காலண்டர் இருக்குது இல்லைங்களா? 2 காலண்டர், ஒண்ணு வந்து சிவில், அதாவது பொதுவான ஒரு காலண்டர், அப்புறம் இந்த மத சம்பந்தமான ஒரு காலண்டர், ரெண்டு இருந்துச்சு. அதுல வந்து முதலாம் மாதம் வந்து பொதுவானது, மத சம்பந்தமானது இந்த 7ஆவது மாதத்துல வரக்கூடிய இந்த மாதம் இல்லைங்களா? இதுல இந்த ரெண்டு கேலண்டரும் ரெண்டு கேலண்டர் இயர்ல இவங்க வந்து பண்டிகைகள் அவங்க ஆசரிப்பாங்க. இந்த பண்டிகை சந்தர்ப்பத்துல பஸ்கா பண்டிகையிலே சரி, அதே போல கூடார பண்டிகையானாலும் சரி, அந்த ஜெருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களும் அந்த ஒரே இடத்துக்கு கூடி வருவாங்க. அதே போல முழு தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் அவங்க புறப்பட்டு வந்து ஜெருசலேம்ல கூடியிருப்பாங்க. இது வந்து கர்த்தரே இயேசுனுடைய காலத்துல அது நடந்துச்சு. எல்லாரும் அங்க வந்து ஒன்றாக இருந்து அந்த பண்டிகையை வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு காரணங்கள் கூட ரெண்டுமே ஒரு அந்த யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அமைந்த காலண்டர் தான். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்களுடைய எந்த எல்லா விஷயங்களுமே அது தேவனிடத்திலிருந்து வந்த விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப என்னன்னா இந்த ரெண்டு பண்டிகைகளிலும் நடந்த விஷயங்கள் வந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்கிற தேவனுடைய சபைக்கு அது மிகவும் ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இயேசுனுடைய பலிக்கு ஒரு அடையாளமா இருக்குது, அதே போல சபையினுடைய பலி இல்லைங்களா? அதை பத்தி நம்ம படிக்கிறோம்ல, மேன்மையான பலிகள். அதாவது இந்த சுவிசேஷம் யுகத்துல சபை செலுத்துகிற கிறிஸ்துவும் சபையும், அதாவது தலையும் சரீரமும் செலுத்துகிற பலிகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். பஸ்கா பண்டிகை அவங்க வந்து தலைமுறை தலைமுறை தோறும் அவங்க கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை எதுக்காக அவங்க கொண்டாடுனாங்கன்னா, இஸ்ரேல் அதாவது எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்து அங்கிருந்து விடுதலையான மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர்கள் பெற்று வந்ததை குறிக்கும் வண்ணமாக, அது எதன் மூலம்னா அந்த பஸ்கா ஆடை அவர்கள் அடித்ததன் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை அவர்கள் பெற்றார்கள். எகிப்து தேசத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனதை நினைவு கூறும்படியாக வருஷா வருஷம் இந்த ஒரு பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவாங்க. அது தேவனுடைய கட்டளையாக இருந்துச்சு. நீங்க வந்து தலைமுறை தலைமுறை நீங்க செய்யணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் கேட்டா கூட அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு காலத்துல நம்மளுடைய பிதாக்கள் வந்து இப்படி அடிமைகளாக இருந்தாங்க, இப்ப விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த அதே போல இந்த கூடார பண்டிகை எதற்கு நிழலாக இருக்கிறதுன்னா, கூடார பண்டிகை வந்து ஊடக பண்டிகை அவர் கொண்டாடும் போது அங்க அறுவடையினுடைய பலனை அவர்கள் சேகரிச்சிருப்பாங்க. சேகரித்து அது அந்த அந்த நாள் இருந்து அவங்க பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவாங்க. அது வந்து எந்த நாள்ல ஏறத்தால வரும்னா பாவ நிவாரண நாள்ல அது வரும். அப்ப பாவ நிவாரண நாள்ல அவங்க செலுத்தின அந்த பலிகள் ரொம்ப முக்கியமான ஒரு காலை, அப்புறம் ஒரு வெள்ளாட்டுக்கார அந்த பாவ நிவாரண நாள்ல செலுத்தினாங்க. இந்த ஊடக பண்டிகை நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒரு பாவ நிவாரண பலியும் அங்கே நடக்கும். இதெல்லாம் வந்து எதற்கு ஒரு அடையாளமா இருக்குதுன்னா, இந்த முழு உலகத்தினுடைய, அதாவது சபையினுடைய பாவ நிவாரணமும் இருக்குது, அதே டைம்ல முழு உலகத்தினுடைய பாவ நிவாரணத்தையும் குறிக்குது. ரெண்டு பேருடைய பாவ நிவாரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு இழைப்பார்கள், இன்னும் சொல்ல போனா திரும்ப கொடுத்தலின் பலன்கள், இதெல்லாம் வந்து இதை குறிக்கிறது தான் இந்த கூடார பண்டிகை. இது நம்ம அந்த ஆயுத வருட மனசாட்சியினுடைய பாடங்கள்ல நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த கூடார பண்டிகை வந்து எதற்கு அடையாளம் வருதுன்னா, பஸ்கா வந்து சுவிசேஷ யுகத்தில் நடைபெறுகிற பலிகளுக்கு அடையாளமா இருக்குது. ஆனால் கூடார பண்டிகை எதுக்கு அடையாளம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை குறிக்கும் ஒரு அடையாளம். அந்த பாடங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பின்பு முழு மனுக்குலமும் இழந்து போனதை மீண்டும் கிடைக்கிற காலம். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனங்கள் போகிறது, முழு உலகத்தின் ஜனங்களும் போகிறதை குறிக்கத்தான் அந்த கூடார பண்டிகை என்றே நம்ம பார்க்கணும். அதாவது ரெண்டு வசனங்கள் வேணா நம்ம படிச்சு பார்க்கலாம். அதாவது யாத்திரகனும் 23 அதிகாரம் 16 வசனமும், இதுதான் அந்த பண்டிகை நாட்கள்ல, அந்த கூடார பண்டிகை நாட்கள்ல அவங்க அறுத்து அவங்க அந்த பலனை வந்து அவங்க சேர்க்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கு. அதே போல லேவியராகமும் 23 அதிகாரம் 33 முதல் 34 வரை அது நம்ம படிக்க வேண்டாம், அதுல வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்க வீட்டுல போனாக்கா அதை பத்தி விவரமாக படிக்கலாம். இந்த கூடார பண்டிகையினுடைய அந்த கொண்டாட்டம், விழா கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா, வேதத்துல நம்மளுக்கு வந்து வசனங்கள் கொடுக்கப்படவில்லை. இந்த கூடார பண்டிகை டைம்ல அவங்க என்னென்ன பண்ணுனாங்க, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து முழுமையாக தரப்படவில்லை. ஆனா அங்க ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர், அது கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, ஒருவேளை படித்த சகோதரிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் இருந்தாரு, அவர் வந்து ஏதர்ஷேம் என்கிற ஒரு எழுத்தாளர். அவர் வந்து இந்த யூதர்களுடைய பாரம்பரியங்களை எழுதினவர், யூதர்களுடைய பாரம்பரியம், அவருடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி அநேக எழுத்துக்களை அவர் எழுதுகிறார், அநேக விஷயங்களை அவர் எழுதுகிறார். அந்த வகையில இந்த கூடார பண்டிகை சம்பந்தமாக அந்த டைம்ல இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தன்னுடைய நூலில், தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். ஆனால் வசனத்தில் அது இல்லை. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சிக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கு, ஒரு பேர் உதவியாக இருக்கிறது. நம்ம இந்த கூடார பண்டிகை சந்தர்ப்பத்தில் ஜெருசலேம் நகருக்கு எல்லா ஜனங்களும் வந்துடுவாங்க, நகரத்தில் இருக்கிற ஜனங்களும் வந்து சேர்ந்துருவாங்க, அப்புறம் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே கூடி வருவாங்க. கூடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய வீடுகளுக்கு முன்பு வாசல்ல கூடார போடுவாங்க. அப்புறம் ஒருவேளை வந்து மாடி வீடு மாதிரி வச்சிருந்தாங்கன்னா மாடியில் அவங்க வந்து கூடார போடுவாங்க, அல்லது வீதிகளில் இருக்கும், அந்த ரெண்டு இடமும் இல்லாதவங்க வீதிகளில் கூடார போடுவாங்க. அப்புறம் முக்கியமான சதுக்கங்களில் போடுவாங்க. அது அதுமீறி இடம் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 4 ரோடு சந்திக்கிற இடம், அந்த முனைகளில், தெரு முனைகளில், அங்கெல்லாம் வந்து ஊர் பார்த்தா எல்லா பக்கமே கூடாரம் போடுவாங்க. எதனால கூடாரம் போடுவாங்க அப்படின்னா, அதாவது லேவியராகமம் 23 அதிகாரம் 40 வசனத்துல நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 23:40,
முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் தேயத்தின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற
என்னென்ன பொருள் இருக்கிறாங்க,
அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும்
கனிகளையும் வேலிச்ச மரத்தினுடைய ஓலைகள் அப்பதான் முளைச்சிருக்கிறது, தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் வைச்சு ஆற்றல் அணிகள் அப்படின்னாக்கா அந்த வில்லோ பிளான்ஸ் சொல்றாங்க. அதாவது வந்து ஈஸியா உடைக்கலாம், ஈஸியா உடைக்கக்கூடிய ஒரு மரம், அதுதான் வில்லோ ட்ரீ சொல்லுவாங்க. அது வந்து ஊட்டி பகுதிகளெல்லாம் நிறைய இருக்கு அந்த மரம். அதான் வந்து தமிழக ஆற்றலறிகள்னு போட்டுக்கிறாங்க. அது நம்ம இங்க இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மரம் வந்து அப்படியே கூடார மாதிரி வரும். ஆனா ரொம்ப வீக்கான மரம், உடைஞ்ச உடஞ்சிரும். ஆனா நல்ல பசுமையா இருக்கும் அந்த அந்த மரம். அந்த மரத்தினுடைய கிளைகளையும் அவங்க உடைப்பாங்க, உடைச்சு அதுல வந்து அந்த அதனால செய்யப்பட்ட கூடாரம், அந்த கிளைகள் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்னி பிணைஞ்சு, இப்ப எப்படி வந்து தென்னை மரத்துல அந்த இலை எடுத்துக்க வந்து என்ன பண்றாங்க, கூட ஓலை இது கூரைகள் எல்லாம் போடுறதுக்கு அது வேயறதுக்கு அவங்க பண்றாங்க. அது மாதிரி இவங்க செய்யணும் செஞ்சு ஊர் முழுக்க கூடாரங்க மாத்திருந்தோம். வீடுகளில் குடியிருப்பாங்க, வீடுகள் இருக்கும், ஆனா இந்த ஏழு நாள் மட்டும் அங்க குடியிருக்கணும், கூடாரத்தில் போய் குடியிருக்கணும். அப்போ அந்த ஒரு வேலை இப்போ ஒரு ஊர் முழுக்க இப்படி கூடார அந்த மாதிரி மரத்தால் செய்ய அந்த இலைகளால் செய்யப்பட்ட கூடார போட்ட எப்படி இருக்கு ஊரை பார்த்தா. இப்போ அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கிராம சைடுகள்ல கிராமத்துல எல்லாம் பார்த்தா அந்த ஒரு விழாக்கள் நடக்கும் போது ஒவ்வொரு வீடுகள்லயும் அல்லது அவங்களுடைய கோயில்கள்ல இதுல எல்லாம் வந்து பந்தல் போடுவாங்க. அப்ப எல்லா வீட்லயும் பந்தல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் பாக்குறது? இப்ப அந்த மாதிரி யாருமே செய்யமாட்டாங்க, இப்ப எல்லாம் பந்தலே போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க. ஆனா தேவன் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி கூடாரங்கள் வந்து எல்லா பக்கமும் அவங்க இருந்துச்சு, அந்த பட்டணம் முழுவதும் அங்க இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த ஜனங்களுக்குள்ள எந்த விதமான பாரபட்சம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு காலத்துல எங்க இருந்தீங்க? இங்க எகிப்துல அடிமைகளாக இருந்தீங்க. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போகும்போது வனாந்தர வேலையை நீங்க வந்துட்டு இருக்கும் போது நீங்க எங்க தங்கியிருந்தீங்க? எல்லா கூடாரங்களில் தங்கியிருந்தீங்க. அந்த டைம்ல ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் அப்படி எல்லாம் எந்த வித்தியாசமே இல்லாமல் நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடாரத்தில் தங்கி வந்துக்கிறேன். அதை நினைவு கூறும் முறையாக உங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தேவன் என்ன பண்ணாங்கன்னா, ஏழு நாட்கள் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் கூட சரி அல்லது ஏழையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களும் அந்த இந்த கூடாரத்தில் தான் அவங்க வாசம் செய்ய வேண்டும் என்கிறது தேவனுடைய ஒரு கட்டளையாக இருந்துச்சு. இது வந்து அந்த ஏதர்ஷம் எழுதுறார் அந்த அவங்களுடைய பாரம்பரியங்களை பற்றி. அது மட்டும் இல்ல, அந்த ஏழு நாள்ல ஒவ்வொரு நாள் காலையும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் ஆகுது, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு எல்லாம் வந்து திருவிழால பண்றாங்க, இன்னைக்கு அதெல்லாம் வந்து மாறிட்டு இருக்குது அதனுடைய பாரம்பரியம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 25-30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜனங்கள் அந்த விழாவை அவங்க கொண்டாடும் போது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அதுக்காக தயாராகுவாங்க. அப்படி எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சொந்த பந்தெல்லாம் ஒரே வீட்டில் வந்து இருந்து வெளியூர்கள் இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது வந்து ஒரு தனி காலம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி காலங்கள்லாம் மாறி போச்சு. நாளைக்கு தீபாவளி தான், இன்னைக்கு சாயங்காலம் தான் துணி வாங்கலாம். அடுத்த நாள் கலந்து துணியை போட்டுட்டு அதை நாங்கள் பட்டாசு வச்சு பழசனியும் அப்படின் போறோம். அதுல வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறது அதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு. ஆனா அந்த காலத்துல திருவிழா என்றாலே ஒரு தனி ஏற்பாடு. ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊர்களும் ஒன்றிணைந்து அவங்க செய்வாங்க. அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதுனா இல்லைங்களா, அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ஆசையா இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளே கிடையாது, ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி இருக்குதுன்றது ரொம்ப அபூர்வம். அது இந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த நாட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அந்த ஏழு நாட்களும் அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஆலயத்து ஆலயத்து வரைக்கும் ஒரு பேரணி போகும், ஜனங்கள் எல்லாம் அதுல பின்னாடி போவாங்க, முன்னாடி ஆசிரியர்கள் போவாங்க, பின்னாடி வந்து ஜனங்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து அவங்க போவாங்க. போய் அந்த பலிபீடத்துல நின்று அவங்க வந்து ஸ்தோத்திர பாட்டுகள் பாடல்கள் அப்புறம் வந்து எக்கால துணிகள் அப்புறம் இன்னும் வந்து புல்லாங்குழல் வாசிப்பாங்க. புல்லாங்குழல்ல சங்கீதங்கள் வாசிப்பாங்க, தாவீது எழுதின சங்கீதங்கள் எல்லாம் அவங்க வாசித்திருக்கிறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த அப்புறம் பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும், சாயங்காலம் அவங்களுடைய குடிசைகளுக்கு வந்ததுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, விளக்கு வைப்பாங்க. விளக்கு வச்சு அதாவது 4 அகல்களையும் கொண்ட விளக்கு வைப்பாங்க. 4 அகல்களையும் கொண்ட விளக்கு வச்சு ஒவ்வொரு வீட்லயும் வச்சு வைக்கும் போது அந்த விளக்கு நல்லா பெருசா இருக்கும், விளக்கு தண்டுகள் பெருசா இருக்கும், நல்ல வெளிச்சம் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லா குடிசைக்கு முன்னாடியும் அந்த கூடாரத்துக்கு முன்னாடியும் வெளிச்சம் வரும்போது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இப்ப சீரியல் லைட் போடுறாங்க எல்லா பக்கம், நம்மளுக்கு அதுதான் தெரியும், பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி எல்லா அந்த கூடாரங்களுக்கு முன்பாக அந்த விளக்கு அவங்க பத்த வச்சு அதுல வந்து அதுக்கு முன்பாக ரொம்ப பயபக்தியான ஜனங்கள் வந்து சில முக்கியமானவர்கள் வந்து அதை சுத்திலும் சங்கீதங்களை பாடிட்டு தாவீது எழுதின சங்கீதங்களை பாடி அவங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை சுத்திட்டு நைட்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப எப்படி இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆரவாரமும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு பொதுவாக அவங்க வந்து இந்த கூடார பண்டிகையில இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அவங்க ஆடி பாடி செய்யற அந்த பண்டிகை அந்த அந்த டைம்ல அவங்க பாடுற சங்கீதம் எதுன்னு அவர் எழுதுறாருன்னா சங்கீதம் 122 முதல் 134 வரைக்கும் அந்த பாடல்களை அவங்க பாடுவாங்க. அதாவது கூடவே மியூசிக்கல் அந்த இதெல்லாம் போடுவாங்க, அந்த வீணை அந்த சுரமண்டலம் எல்லாம் வாசத்துக்கு அதுல இசை இசை கருவிகளையும் பயன்படுத்துவாங்க. அப்ப எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு காலங்கள் நம்ம இப்ப கண்ணு முன்னாடி நம்ம யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிலைமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, ராத்திரியில ஆலயத்திலயும் அதே மாதிரி தான். ஆலயத்துக்கு முன்பாகவும் வெளிச்சத்தை அவங்க ஏற்றுவாங்க, விளக்கை ஏற்றி அந்த ஆலயமே பளிச்சம் தெரியற மாதிரி விளக்கை சுத்தி வைப்பாங்க. அந்த வெளிச்சமானது இருள இருளே போக்கிடும். அந்த மாதிரி இன்னைக்கு எப்படி ராத்திரி பகல், ராத்திரி பகலுக்கு வித்தியாசமே இல்லை, அந்த மாதிரி வெளிச்சம் ஆகி போட்டிக்கும். அது மாதிரி அவங்க அந்த கூடார பண்டிகை நாட்கள்ல அவங்களுடைய ஊர்ல இருட்டாயிடுச்சு, என்ன போய் படுத்துல அப்படி இல்ல, இரவில் கூட அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி அதுல ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த இருளெல்லாம் போயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவங்க செஞ்சிருந்தாங்க. அந்த டைம்ல ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த வெள்ளி எக்காலங்களை அவர்கள் துணிப்பார்கள், அதன் மூலம் பாட்டுகள் பாடல்களை அவங்க பாடுவாங்க. நம்ம ராத்திரியில இந்த பண்டிகை முடிவு இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க செஞ்சிருந்தாங்க. ஜீசஸுடைய காலத்துல கூட இது நடந்துச்சு. அவர் எழுதும்போது ஜீசஸுடைய காலத்துல இப்படித்தான் நடந்துச்சாங்க. அப்ப அந்த கூடார பண்டிகையினுடைய நிறைவு செய்யும் நாட்கள்ல அந்த வெளிச்சத்தெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, விளக்கெல்லாம் அணைச்சு கூடாரத்தெல்லாம் பிரிச்சு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா. அந்த விளக்கு அணைக்கிற நேரத்துல இயேசு அந்த இடத்துல வந்து ஒரு போதனை கொடுத்தாரு. அது வேணா நீங்க ஒரு வசனத்தை படிக்கலாம், யோவான் 8:12. சரிங்க, என்ன நீங்க இந்த வெளிச்சம் பத்த வச்சீங்க, ஏன்னா வெறிய வச்சீங்க, இப்ப என்ன பண்ணிட்டீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா நான் யாரு, அவருடைய உபதேசம் பாத்தீங்களா, எந்த இடத்துல அந்த சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப கரெக்டா வந்து சொல்றாங்க, உலகம் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று அங்க இயேசு பேசுறத நம்ம பார்க்கணும். எவ்வளவு அருமையாக அங்க சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல் அவன் ஜீவ ஒளியை அணிந்திருப்பான் என்று இயேசு மறுபடியும் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுத்தாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் ஒரு உபதேசம் கொடுக்கும் போது இந்த விளக்குகளை அவர் அணைக்க ஜனங்கள் அணைக்கிற நேரத்துல போயிட்டு இயேசுனுடைய பிரசங்கம் இந்த மாதிரி ஆகிருந்துச்சு. நான் தாய உலகத்துக்கு நீங்க பத்த வச்சீங்க ஒளி, இது இந்த விளக்குல நீ அது வந்து இந்த விளக்குகளை குறிக்காது. அது யாரு, அது நாங்க, நான் மட்டும் இல்ல என்னை பின்பற்றுவது கூட இப்படி இருப்பாங்க. இந்த விளக்குகள் ஒளியாக போலத்தா அவங்க இருளில் இருக்காமல் அவர்கள் வெளிச்சத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 7 நாட்கள் முடிந்த பின்பு 8வது நாள் ஒரு மிகப்பெரிய நாள், அதான் வந்து கடைசி நாள். அந்த அந்த 8வது நாள்ல அதுவும் அது ஒரு விசேஷமான நாள். அது வந்து எப்படி சொல்றோம்னா, அது கிரேட் டே, பண்டிகை முடியிற நாள். அது 8வது நாளை குறித்து அவங்க ஏதர்ஷம் அவர் எழுதும் போது அங்கதான் வந்து அந்த பண்டிகை முடிவுக்கு வரும். அந்த பண்டிகை முடிகிற நாள்ல என்ன எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக அவங்க பண்ணுவாங்க. பொதுவாக அந்த நாள் உங்களுக்கு தெரியாது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேல அந்த நாள் அந்த கிரேட் டே, பெரிய நாள் என்று ஏன் சொன்னாங்கன்னா, கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள், அதாவது 8வது நாள். அது 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் அது பண்டிகை முடிகிற நாள். அந்த நாள்ல அந்த நாள் எந்த நாள்னா, மோசே நியாயப்பிரமாணம் வாங்கிட்டு மலை மேல சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தாரு பாத்தீங்களா. இறங்கி வரும்போது அன்னியிலிருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அவர் கொண்டு வந்த அன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகல, முன்னாடியே அந்த நாள்ல தான் மோசே நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தார் என்று பார்ப்போம். எந்த நாள்னா, அந்த திசிறி மாதம், 7வது மாதம் 15வது தேதி, அது வந்து முதலாம் நாள். 7வது மாதம் 15வது தேதி பண்டிகையினுடைய முதலாம் நாள், ஆரம்ப நாள். அதனுடைய முடிவு 8வது நாள். அந்த நாள்ல தான் மோசே நியாயப்பிரமாணம் கொண்டு வந்ததாக நம்ம பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன நினைச்சுன்னா, ஊடக பண்டிகை ஸ்டார்ட் பண்றாங்களே 15வது தேதி, அந்த நாள்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. என்னன்னா, அந்த நாள்ல தேவன் அந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்கள் மத்தியில சீனாய் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினார். இது கூட வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே நம்ம பாக்குறோம். இந்த டைம்ல தான் இன்னைக்கு ஒரு பண்டிகை தினங்கள்ல தான் சாலமோன் கூட தன்னுடைய ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பேர் கொடுக்குது, ஆமா, எத்தானிம். எத்தானிம் என்ற ஒரு பேர் கூட 7வது மாதத்துக்கு இருக்குது. முதலாம் மாதத்துக்கு கூட 2 பேர் இருக்குது, ஆபிப் அல்லது நீசான் மாதம். அது போல இங்க வந்து ஏழாம் மாதத்துக்கு இன்னொரு பேர் கூட நீங்க செய்யலாம், ஞாபகம் வைக்கலாம். அது வந்து சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செஞ்சு அந்த ஆலயத்தின் மத்தியில தேவனுடைய சக்கினா ஒளி அங்க வந்தது கூட இந்த பண்டிகை நாட்களில் என்று அங்க அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கணும். இந்த இந்த நாள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடைசி நாள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக காலையில நேரத்துல எழுந்துருவோம் ஜனங்க, காலையில நேரத்துல எழுந்துச்சிடும், விடியலுக்கு முன்னாடி எல்லாம் எழுந்திரிச்சுட்டு அவங்களுடைய இடது கையில ஆரஞ்சு போல, அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட், அது வந்து நீ என்ன ஃப்ரூட் நமக்கு சரியா சொல்ல முடியாது, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பேரடைஸ் ஆப்பிள். ஏன்னா ஆதா மேவல் பறிச்சு சாப்பிட்டது என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க ஜனங்கள், ஆப்பிள் சொல்றாங்க இல்லைங்களா. அது மாதிரி ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பழம் இருக்கு, அதுக்கு பேர் பேரடைஸ் ஆப்பிள். ஆனா அது ஆப்பிள் பழம் இல்ல, அது ஒரு ஆரஞ்சு வகை, ஆரஞ்சு பழத்தினுடைய வகையை சேர்ந்தது. அந்த பழத்தை அவங்க தங்களுடைய இடது கையில, ஒவ்வொருவரும் தங்களுடைய இடது கையில பிடிப்பாங்க. அப்புறம் தங்களுடைய வலது கையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குறுத்தோலைகளை அந்த கூடரை போடாங்க, கூட அந்த ஓலைகளை போட்டு அது மாதிரி குறுத்தோலைகளை இந்த வலது கையில அவங்க பிடிச்சிட்டு எல்லா ஜனங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆலயத்துக்கு அவர்கள் போவாங்க. ஆலயத்துக்கு போகும்போது ஆலயம் அந்த பேரணியை யார் நடத்திட்டு போவாங்கன்னா ஆசிரியர் நடத்திட்டு போவார், பிரதான ஆசிரியர் அவர் நடத்திட்டு போனார். நடத்திட்டு போயிட்டு அவர் கையில் என்ன வச்சிருப்பாருன்னா ஒரு பொன்னாலான ஒரு பாத்திரம் அல்லது ஒரு ஒரு ஜக்கு, அந்த ஜக்கு எடுத்துட்டு அவர் முன்னாடி போவாரு, ஜனங்களோட பின்னாடி தங்களுடைய இடது கையில அந்த பழம் ஒண்ணு கையில வைப்பாங்க, இந்த கையில கிளைகள் அந்த குறுத்தோலைகள் கையில வைப்பாங்க. கட்சியை அவன் நடந்து எல்லாம் பாட்டு பாடிட்டு மியூசிக் எல்லாம் போட்டு எல்லா வரிசையா அணிவகுத்து அவங்க செல் போவாங்க. எங்க போவாங்கன்னா அந்த ஆலயத்துக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய சீலவன் குளத்துக்கு அவங்க போவாங்க, அங்கதான் இருக்கிற சீலவன் குளம். அந்த சீலவன் குளத்துல போய் அந்த ஜக்ல அவர் தண்ணி எடுப்பார், தண்ணி எடுத்துட்டு வந்து திருப்பி ரிட்டர்ன் வரும். இது ரொம்ப டைம் ஆகும், அவங்க போயிட்டு இவ்வளவு பேர் அங்க போயிட்டு அவங்க பேர் ரிட்டர்ன் வரணும்னா ரொம்ப டைம் ஆகும். அவங்க காலையில கிளம்பி போனாங்கன்னா ரிட்டர்ன் வர்றது சாயங்காலம் அவ்வளவு டைம் ஆகும். ஏன்னா ரெகுலரா நடக்கிற பலிகள்னா ஆசிரியப்பு கூடாரத்துல நடக்கும், அப்ப அந்த பலிகள் எல்லாம் முடிகிறதுக்கும் இவங்க வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். அவர் போயிட்டு அவங்க அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து லாஸ்டா என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அந்த தண்ணிய பலிபீடத்தின் மேல அவர் ஊத்துவார். பலிபீடத்தின் மேல ஊத்தும் போது ஜனங்கள் எல்லாரும் வெளியில் நின்றுட்டு ரொம்ப ஆரவாரம் செய்வான். அது என்னன்னா அதுக்கு பேர் தான் பானபலி, பானபலி செலுத்துறது. அந்த தண்ணி கொண்டு வந்து அவங்க வந்து ஊத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு பலியா. அந்த டைம்ல அவங்க எப்படி சத்தம் போட்டு பாட்டு பாடினாங்கன்னா யாவே நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சத்தமாக அவரை பாடுவார். இந்த இந்த தண்ணி எடுக்கிற விஷயம் வந்து எப்படின்னா இந்த கடைசி நாள்ல எட்டாவது நாள்ல ஏழு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஆசரிப்பு அதாவது ஆலயத்தை அவர்கள் ஆலயத்துல அதாவது பலிபீடத்தை பலிபீடத்தை ஏழு முறை சுற்றுவாங்க. ஆனா மற்ற ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு முறை சுற்றுவாங்க, காலையில ஒவ்வொரு நாளும் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, ஆனா ஒரு முறை சுற்றுவாங்க போயிடுவாங்க. ஆனா ஏழாவது நாள் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏழு முறை சுற்றி ஆடி பாடி அவர் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க எதை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாக அவங்க அனுசரிச்சாங்கன்னா இந்த நிகழ்ச்சியாகனா அது எரிகோவை அவர்கள் வீழ்த்தினாங்க இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் வந்து நிழல் 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 தானே, நிஜம் நிழல் நிஜம். அப்போ நிழல் அப்படி நடந்துச்சு, நிஜத்துல எப்படி இருக்கும் இது எதை குறிக்கும் அடையாளம் நம்ம பாக்குறோம். இந்த பிசாசுடைய அந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் என்ன அந்த ஏழாவது நாள்ல அது முடிந்து போகும். ஏழாவது நாள்ல ஏழு முறை அவரை சுற்றி வந்தது எது கல்யாணம், ஆயிரம் வருட மனசாட்சி ஏழு பாகங்களாக பிரிக்கப்படுது. இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு காலத்துல கூட சபை எத்தனை காலங்களாக பிரிக்கப்பட்டது, ஏழு காலங்களாக பிரிக்கப்பட்டது. தேவனுடைய தேவி திட்டத்தில் அந்த ஏழு காலங்களாக பிரிக்கப்பட்டது எல்லா பக்கத்தையும் எல்லா பக்கம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள் வச்சிருக்கிறார், ஏழு நாள் வச்சிருக்கிறார் பாத்தீங்களா. அதே போல யூபிலியம் எடுத்துட்டா கூட அது கூட ஏழு ஏழு இன்டு ஏழு போடுறாரு. சிருஷ்டிப்பு நாட்கள் எடுத்துட்டா கூட ஏழு இருக்கு. அப்போ ஆயிரம் வருட மனசாட்சியில் கூட தேவன் ஏழு பாகங்களாக, அந்த ஏழாவது பாகத்துல தான் என்ன ஆகும், சாத்தானுடைய முழு கோட்டையும் வந்து இடிக்கப்படும் என்று பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவும் மரணம் எப்போது நடக்கும், ஆயிரம் வருடத்தினுடைய முடிவு. ஆயிரம் வருடம் முடிஞ்ச முடியும் தருவாயில் தான் இந்த சாவையெல்லாம் போகுது. ஏன்னா சாவு என்பது ஏமாறுதுன்னா பாவத்தின் சம்பளம் மனு. அப்ப ஆயிரம் வருடத்தின் முடிவு வரை கூட என்ன இருக்குது? அப்போ பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பாவம் பாவத்தின் சம் மண் ஏமாறுது, பாவம் இருக்கிறதுனால தானே வருது. அப்ப அந்த பாவம் என்பது இருக்கும், ஆனா முதலாளர்கள் இருக்காங்க இன்னைக்கு மாதிரி. அதனுடைய ரேஷியோ அதனுடைய பவர் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், ஆனா பாவம் இருக்கும் என்று நம்ம இதே நினைவு கூறும் வண்ணமாக இவர்கள் வந்து அங்க செய்வாங்க. அப்போ அந்த தண்ணீர் கொண்டு வந்து லாஸ்ட் நாள்ல ஏழு முறை ஒரு சுத்தி வந்து இந்த ஒரு சடங்கை அவர்கள் செய்வாங்க. அந்த பலிபீடத்தின் மேல தண்ணி ஊத்துவாங்க, அதுதான் அந்த பான பலி. இந்த தண்ணி ஊத்துறது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துகிறது நம்ம பார்க்கணும். இது எதை குறிக்கும் அடையாளம் என்றால், தண்ணி ஊத்துறது எது அடையாளமா இருக்குதுன்னா, இயேசு தம்முடைய போதனையில அங்க சொன்னாரு, அதாவது ஏழாம் அதிகாரம் 39 வசனத்துல நம்ம பார்க்கணும், ஊற்றப்படுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த டைம்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த யூதர்கள் என்ன சங்கீதம் பாடினாங்கன்னா, 113 சங்கீதத்திலிருந்து 112 சங்கீதம் வரைக்கும் அவர்கள் பாடினாங்க. அதுல வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தினாங்க. அதுல முக்கியமான ஒரு மியூசிக் என்னன்னா புல்லாங்குழலை அவர்கள் பயன்படுத்தினதை நம்ம பார்க்கணும். அப்ப முதலாவது அந்த அந்த சங்கீதங்களை பாடும்போது எப்படி பாடினாங்கன்னா, எல்லாம் ஒன்னா கோரஸா பாடுறது. முதல் வரி வந்து ஆசிரியர் பாடிடுவார், பாடுறவங்க அந்த முதல் வரியை மீண்டும் ஜனங்கள் ஒன்னா சேர்ந்து பாடுறது. அப்புறம் ரெண்டாவது வரி பாடுவாரு, அப்புறம் அவங்க ரெண்டாவது வரி பாடுவாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, அந்த பாட்டு ஒருத்தர் பாடுவாரு, மொத்தமா சேர்ந்து அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாடல்களை அவங்க பாடிட்டு அதுல குறிப்பா அவங்க லாஸ்டா முடிக்கும் போது அல்லேலூயா என்று சொல்லி அந்த பாடல்களை அவங்க முடிப்பாங்க. இது கூட வந்து அந்த பண்டிகை முடியும் போது அந்த அந்த வெள்ளி எக்காலம், வெள்ளி எக்காலத்தை மூன்று முறை அவர்கள் வந்து துணிச்சு அது க்ளோஸ் ஆகும். அந்த பண்டிகை முடிவுக்கு அது வரும் என்று நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து இந்த கூடார பண்டிகையில அவங்க வருஷ வருஷம் செஞ்ச விஷயம். புரிஞ்சுக்க சொன்ன விஷயம் ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த ஏழு நாள்ல இந்த எட்டு நாள்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அந்த கூடாரங்களை போட்டு எல்லாரும் கூடாரத்தில் இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க. ஐயா வேறுபாடு பாரபட்சம் இல்லாமல் அவங்க குடியிருக்கணும். அப்புறம் இந்த ஏழு நாட்களும் அவங்க வந்து அந்த சீலவம் குளத்துல தண்ணி கொண்டு வந்து அந்த வழிபடுத்தல் ஊற்றுவாங்க. சாயங்கால டைம் ஆயிடும், ஒவ்வொரு முறையும் சுத்துவாங்க. ஆனா ஏழாவது நாள் மட்டும் வேற டைம் சுத்துவாங்க. இந்த மாதிரி சுத்திட்டு லாஸ்டா அவங்க வந்து இந்த பாடல்களை பாடி அந்த பண்டிகையை அவங்க முடிப்பாங்க. இதுதான் இந்த கூடார பண்டிகை என்று நம்ம பாக்குறோம். இதை பத்தி நம்ம ஆயிரம் ஆண்டு காட்சிகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முழு உலகத்தின் ஜனங்களுக்கு கூட இந்த கூடார பண்டிகை என்ன பண்ண போறாங்க, ஆதரிக்க போறாங்க. எங்க இருக்குது வசனம்? எங்க கரெக்ட் எங்க படிங்க சார். ரகவியா 14:12
ஜனங்களும்
முழு உலகத்தின் ஜனங்களும் ஜெருசலேம் விரோதமா வந்தாங்க. ஆனா இப்போ கூடார பண்டிகை ஆசரிக்கும்படி வருஷ வருஷம் வருவாரு. அப்ப இது எந்த காலத்துல நடைபெறுறது? ஆயிரம் வருட அரசாட்சியில தான் இது கண்டிப்பா நடைபெறும். அது வந்து இஸ்ரேல் அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஸ்தாபன துணிவு நடக்கிற விஷயம் பத்தி மிகவும் அருமையான ஒரு தரிசனம் அங்க தீர்க்க தரிசனம் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இது எந்த காலத்துலன்னா, இது வந்து அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஸ்தாபனான பின்பு முழு உலகத்தின் ஜனங்களும் வருஷ வருஷம் எருசலேமுக்கு வருவார்கள் என்றால், அந்த ஆசீர்வாதங்கள் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்வார், முழு உலகத்தின் ஜனங்களும் பெற்று. அப்போ கூடார பண்டிகை எதுக்கு எந்த காலத்திலும் நடத்தும் என்பதற்கு நிழலா இருக்குது. ஆயிரம் வருட அரசாட்சியை நடத்துறதுக்கு நிழலா இருக்கு. அப்ப ராஜ்யத்தை குறிக்கும் ஒரு நிழல். ஆனா பஸ்கா பண்டிகை என்பது சுவிசேஷத்தில் நடைபெறுகிற பலிகளை குறிக்கும் ஒரு நிழல். இயேசுடைய பலி, அதை தொடர்ந்து பாவ நிவாரண பலிகள், சபையினுடைய பலியை குறிக்கும் ஒரு நிழலாக நம்ம பார்க்கணும். இது இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட பின்பு இந்த ஒரு கூடார பண்டிகையில தான் நம்முடைய கர்த்தர் இயேசு சில போதனைகளே அங்க செய்யறார். நீங்க படிங்க, அது வந்து யோவான் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். ஆமா, யூதருடைய கூடார பண்டிகை அங்க சமீபமாக இருந்தது என்று நம்ம பார்க்கணும். இது எப்ப, இது கர்த்தருடைய சிலுவை மரணத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியாக சொல்லப்படுது. ஆனா அதற்கு முன்பு ஏற்கனவே அந்த பஸ்கா பண்டிகை டைம்ல ஒரு அற்புதம் இயேசு செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஜெருசலேமுக்கு வந்துட்டு இருந்தாங்க இந்த பஸ்கா பண்டிகையை ஆதரிக்கும்படி. இந்த பண்டிகைக்கு முன்னாடி, அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு ஜெருசலேமுக்கு வரும்போது அந்த பாதி வழியில்தான் இயேசுவை அவர்கள் சந்திக்கிறாங்க. இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டு அங்க 5000 பேருக்கு ஒரே டைம்ல என்ன பண்ணாங்க, இயேசு சாப்பாடு கொடுத்ததான் ஒரு அற்புதம் செஞ்சாரு. அந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கதாக அந்த நேர சமயங்களை பயன்படுத்தி ஏழு சில போதனைகள் மற்றும் அற்புத அடையாளங்களை அவர் செஞ்சார். இப்ப அந்த 6 மாசத்துக்கு பின்பு இப்ப இந்த ஒரு பண்டிகை வர டைம்ல இயேசு சில போதனைகளை எங்களுக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த டைம்ல கூடார பண்டிகை ரொம்ப சமீபமா இருக்கு. அந்த டைம்ல இயேசு என்ன பண்ணலன்னா, அவங்க அங்க உடனடியாக முதலாம் நாள் அவர் உள்ள வரவே இல்ல. ஏன்னா முதலாம் வசனத்தில் நீங்க
படிச்சீங்கன்னா
என்ன பண்றாங்க, ஜனங்க கர்த்தர் இயேசு கொலை செய்யறதுக்கு அவங்க வகை தேடிக்கிறாங்க. குறிப்பா வந்து யூதர்கள்னா எல்லா யூதர்களும் இல்ல, நிறைய பேர் வந்து அவருக்காக காத்துட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெருசலேமுக்கு போறோம், கூடார பண்டிகைக்கு போறோம், ஏழு நாள் அங்க இருக்க போறோம், கண்டிப்பா இயேசு வருவாரு, அவர் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எத்தனையோ அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு. எனக்கு கூட சரி பண்ணாரு, உனக்கு சரி பண்ணாரு, எங்களுக்கு தாத்தாக்கு சரி பண்ணாரு, எல்லாம் சரி பண்ணாரு. அதனால அவர் நேரடியா சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆபரோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் முக்கியமா கொலை செய்யறதுக்கு வகை தேர்தலும் யாருன்னா, இந்த யூதர்கள் மத்தியிலே பிரபலமானவங்க, அதாவது இந்த மத ரீதியான ஆட்கள், மத சம்பந்தமான போதகர்கள், பரிசேயர் சதுசேயர்கள் மற்றும் வேத பாடகர்கள், பிரதான ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் வந்து இயேசுவை கொலை செய்ய வகை தேடுறாங்க. அதனால இயேசு என்ன பண்ண, அவருக்கு வந்து அந்த ஜெருசலேமுக்கு போறதுக்கு மனசு இல்ல. அதனால அவர் கலிலேயாவில் அவர் இருந்தவங்களாக நம்ம அங்க பார்க்கணும். இந்த மாதிரி டைம்ல இயேசு அங்க பார்க்கும்போது அந்த கர்த்தர் இயேசுக்கு விரோதமாக இந்த ஒரு கிளர்ஜி வகுப்பார், அதாவது இந்த ஆசாரியர் வகுப்பார். இந்த ஆசாரியர் வகுப்பார் வந்து இயேசுக்கு விரோதமாக அங்க இருக்கிறதுனால இயேசு என்ன பண்ணாருன்னா, அங்க நம்ம போனா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், உயிருக்கு பயந்துட்டாருன்னு அர்த்தம். ஜீசஸ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னார், வேலை இன்னும் வரவில்லை என்று அங்கே சொன்னார். ரொம்ப இது வந்து தேவையில்லாம போய் டேஞ்சர்ல மாற்றுறது. இப்ப நம்ம கூட வந்து தேவனுக்காக ஊழியர் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணும் பண்ணலாம். இப்ப போய் ஒரு சிலைய ஒரு கோயிலுக்குள்ள போய் சிலை வரத்தை என்ன பண்ணுவாங்க, ஜனங்க கண்டிப்பா வந்து செய்ய வேண்டிய செய்வாங்க. அப்ப நம்ம வீடு போய் சேர முடியாது. இது வந்து கர்த்தருக்காக நான் செஞ்சு ஊழியம்னு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு அனைவரும் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யறாங்க அந்த மாதிரி தவறுகள். அந்த இயல்பு செய்த அந்த காரியங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்குது. அதாங்க சொல்லிட்டாரு, எனக்கு இன்னும் வேலை வரதில்லை, வேலை இன்னும் வரவில்லை. அது மட்டும் இல்ல, தம்முடைய சீசனுக்கு சொல்லும் போது கூட சொன்னாரு, ஒரு பட்டணத்துல உங்களை ஏற்றுக் கொள்ளலாம், நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் நீங்க போயிடுங்க, திருப்பி திருப்பி அங்கே போயிட்டு அவங்களுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அவங்க வந்து ஏத்துக்கிட்டாக்கா நீங்க அங்க இருந்து வேலை செய்யுங்க, இல்லையா வேற பட்டணத்துக்கு நீங்க போயிடுங்க என்று சொல்றாரு. அப்படி நேரத்துல அவர் வந்து உயிருக்கு பயந்துட்டு போயிட்டாரு என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை அவர் ஞானமாக செய்கிறது நம்ம இங்க பாக்கிறோம். அப்ப என்னாச்சுன்னா, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அநேகர் வந்து அவருடைய சகோதரர்கள், அந்த சகோதரர் யாருன்னா பொதுவா இயேசுந்த சீசர்கள்ல அவருடைய சொந்தக்கார கசின்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா, 3-4 பேர் இருந்தாங்க. அந்த அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஏதுங்களா, இவரு உண்மையிலேயே ஒரு மெஸ்ஸியாவா, உண்மையிலேயே ஒரு கிறிஸ்து தானா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்குள்ள வந்துச்சு. அதை பத்தி நீங்க 5வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. ஆமா, சகோதரருக்கும் என்ன பண்ணல, அவரை விசுவாசிக்கவே இல்லை. அவருடைய சகோதரர்கள் கசின்ஸ் அவங்க தான் சீஷர்கள், அவங்க கூட இயேசு டெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலே இவர் வந்து மேசியா வந்து என்ன பண்ணிருக்கோம், ஜனங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லா ஜெருசலேம் நோக்கி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக. அப்ப இந்த டைம்ல இவர் என்ன பண்ணும், ஜெருசலேம்ல போயிட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யலாமே, செஞ்சப்ப நிறைய பேர் வந்து அவரை பத்தி தப்பா பேசிக்கிறாங்க, ஜனங்கள் மத்தியில் அவரை பத்தி தவறான போதனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சரி பண்ணலாம், அவங்களுடைய மனசு மாத்திர பெரிய பெரிய கருங்களை செய்யலாமே. மூன்றாம் வசனம் வாக்கு பாருங்க. என்ன சொல்ற, இப்பவே நீங்க போன இப்பவே போயிட்டு பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. அப்ப உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க ஒருவேளை மாறி போனதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் நல்லா பிரபலம் ஆயிடுவீங்க, நல்லா ஃபெமிலியர் ஆயிடுவீங்க, நீங்க பெரிய ஆயிடுவீங்க சொல்றாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்க, நாலாம் வசனம். ஆமா, பிரபலமா இருக்கிறவங்க ரகசியமா போய் செஞ்சுட்டு போனா அவன் என்ன பண்ணும், எல்லாம் நாலு பேருக்கு தெரியற மாதிரி செஞ்சா என்ன ஆகும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபேமஸ் ஆகணும், நீங்க போனீங்கன்னா ஃபேமஸ் ஆகலாம், போங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசுனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும், ஆறாம் வசனமும் எட்டாம் வசனமும். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அதனால இப்போது இந்த பண்டிகைக்கு இப்ப நான் வரமாட்டேன் என்று அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். அப்ப இதனாச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலப்பமாகி, ஆமா உண்மையிலேயே ஒரு மேசையா இல்ல மாதிரி தெரியுது, இவர் ஏதாவது மேசையா கிறிஸ்டியன் நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம்னா அவங்களுடைய சொந்தக்காரர்களே அவரை வந்து அப்படி நம்பிட்டாங்க. ஆனா என்னாச்சுன்னா இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் அந்த பண்டிகையுடைய பாதி சென்ற பின்பு அப்படியே போறார். அதுல நீங்க 14 வசனத்துல படிக்கும் போது, ஆனா இடையில ஜனங்கள நிறைய பேரு இயேசுக்காக காத்துருந்தாங்க. இயேசு எப்படி வருவாரு அவர் நம்ம சந்திக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப உதாரணமா இன்னைக்கு முக்கியமான ஆட்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா ஜனங்களுக்கு என்ன இருக்கும், உதாரணம் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தியா மகன் வர்றான்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி வராரு திண்டுக்கலுக்கு அப்படின்னா ஜனங்க என்ன பண்றானுங்க, கண்டிப்பா வீட்டு வெளியே வந்துடுறாங்க, எல்லாம் வந்து ரோட்ல எத்தனை நேரம் நின்றுப்பாங்க. அது மாதிரி இயேசு அந்த மனதில் இடம் பிடிச்சிருந்தாரு. அப்ப இயேசு கண்டிப்பா இந்த பண்டிகைக்கு வருவாரு அப்படின்ட்டு ஜனங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணலன்னா அவன் உடனடியாக அவருக்கு முன்பாக தோன்றவில்லை. அதுக்கு பதிலா பாதி பண்டிகை ஆன போது அங்க தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மறைஞ்சிட்டாரு, திரும்பி மறைஞ்சிட்டாரு ஜனங்கள் மத்தியில். தொடர்ச்சியா இருக்கல, ஏன்னா அந்த ஆட்கள் வந்து கொலை செய்யறதுக்கு வகை தடுறாங்க. ஆனா ஜனங்கள் இயேசு பக்கம் இருக்கிறதுனால எங்க அந்த கூட்டத்துக்குள்ள போய் பார்த்தா யாரு பார்த்தாலும் ஜீசஸ் பத்தி தான் பேசிக்கிறாங்க, இவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. அதனால என்ன, இவங்க தான் தலைவர்கள். ஆனா இவங்களை பத்தி எந்த பேச்சு இல்ல, ஜீசஸ் பத்தி தான் பேச போயிடுது. அதனால ஜனங்கள் நம்ம அரசு கொண்டுருவாங்கன்னு பயந்துட்டு அவர் மேல கைப்படவே இல்ல. அப்ப ஏசு என்ன பண்ணா, கொலைப்படி மறைஞ்சிட்டாரு, சில உபதேசங்களை கொடுத்துட்டு அவர் கொலைப்படி மறைஞ்சிட்டாரு. ஆனால் மீண்டும் எப்ப வர்றாரு பாருங்க, 37 வசனத்துல நம்ம பாருங்க. பிரதான நாள்ல வந்தாரு, பண்டிகையினுடைய கடைசி நாள், அதுதான் பிரதானமான, அது கிரேட் டே என்ன நம்ம பாக்கோம். அப்போ அந்த ஏதர்ஷயம் எழுதுன அந்த எழுத்துக்கள் வந்து வேதத்துக்கு ஒத்து வருகிறதுக்காக, அதனால நம்மளுக்கு ஒரு இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அது என்ன பிரதான நாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அதை பத்தி பழைய ஏற்பாட்டில் விவரங்கள் முழுமையாக தரப்படவில்லை. அப்படி இருக்கும்போது கடைசி நாளான பிரதான நாளிலே இயேசு அங்கே வந்து பேசுறாரு, சில உபதேசங்கள் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கணும். என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, இந்த பிரதான நாளாக அந்த நாளில் தான், கடைசி நாளில் தான் அந்த பண்டிகை முடிவுக்கு வரும். அந்த முடியும் போது ஆசிரியர் வந்து அந்த சீலவம் குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க ஊத்துவார், அந்த பலிபீடத்தின் மேல அவர் ஊத்துவார். அப்ப பலிபீடத்தின் மேல ஊத்தும் போது அந்த பண்டிகை அங்க எல்லாம் ஆடல் பாடல்களோட சேர்ந்து அந்த பண்டிகையை அது முடிவு போறாங்க. இந்த டைம்ல இயேசு வந்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டு உங்களுடைய தண்ணி எடுத்துட்டு வந்து அன்னைக்கு வந்து இந்த லைட் எல்லாம் அணைக்கும் போது அப்போ ஒரு உபதேசம் கொடுத்தாரு, நீங்க லைட் அணைச்சிட்டீங்கப்பா, ஆனா அந்த லைட் உண்மையான லைட் இல்ல, உண்மையான வெளிச்சம் யாரு, நானே தான் அப்படின்னு அங்க ஒரு புரியுது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, தண்ணி ஊத்தி அவங்க வந்து பலிபீடத்துல முடிக்கும் போது, பண்டிகை முடிக்கும் போது அந்த டைம்ல இயேசு ஜனங்கள் மத்தியில தோன்றி ஒரு முக்கியமான விஷயம் அங்க சொல்றாரு. அதாவது 38-37 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து வானம் பண்ண கடவுன் என்று அங்க சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டைம் கரெக்டா பார்த்து அங்க பேசுறாரு. அப்ப இயேசு ஏதாவது தண்ணி வச்சிருந்தாரா, குடத்துல ஏதாவது தண்ணி வச்சுட்டு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்காங்க, வேற எல்லாம் தாகமாக்காங்க. அவர் வந்து சும்மா ஒரு கப்பு ஜக்கில தான் எடுத்து தண்ணி ஊத்துறாரு. இவங்க எல்லாம் தண்ணி பார்க்கும்போது இப்ப தாகமாக்குறவங்களுக்கு நமக்கு தெரியும், ஒருவேளை நம்ம நல்ல தாகத்தில் இருந்தோம்னா இன்னொருத்தர் தண்ணி குடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தரமாடாரன்னு பாத்துட்டு இருக்கோம். அவர் குடிச்சிருக்கிறத வந்து ஆவலோட காத்துட்டு இருப்போம், அடுத்த நெக்ஸ்ட் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஏசி இப்படி சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா தெரியும் பார்த்திருப்பாங்க, ஏசு கையில குறை வச்சிருக்கிறாரா தண்ணி வச்சிருக்கிறாரா, ஏதாவது வந்து ஜனங்களை தண்ணி நம்மளுக்காக கொடுக்க போறாரு மாதிரி தெரியுது. கண்டிப்பா அவங்க பார்த்து புரிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து கண்டிப்பா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏசு பேசுறதுலாம் ஊமையாக அவர் ஏசு பேசிட்டு வந்ததை நம்ம பாருவோம். இந்த இடத்துல அவங்க தாகமா இருக்கிற இடத்துல வந்து தண்ணி வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்றது வந்து நேரடி அர்த்தம் எடுத்தா என்ன ஆகும். ஆனா அவங்க கண்டிப்பா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, நேரடி அர்த்தமாகத்தை எடுத்து பார்த்திருப்பாங்க, அவங்க தெரியவே பார்த்திருப்பாங்க. ஆனா இயேசுவின் கையில ஒண்ணும் இல்ல, வாயில்தான் பேசிக்கிறார். அப்ப எங்க இவங்களுக்கு தண்ணி போட்டு தண்ணி குடிச்சா தாகம் குடிக்கிறதுக்கு எங்க போகிறது, தண்ணி கிடைக்காது. அப்ப இந்த இடத்துல இயேசு ஒரு அடையாள மொழியில அங்க பேசுகிறது தெளிவாக நம்மளுக்கு புரியும். இன்றைக்கு கூட நம்ம பாக்குறோம் இயேசுனோட அநேக உபதேசங்கள் வந்து இன்னைக்கு கூட அநேக பேருக்கு புரியுது இல்ல. இயேசுடைய உபதேசங்கள் அவருடைய வார்த்தைகள் பெரிய பெரிய விஷயங்களே உள்ளடக்கினதா இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ படிக்கிறாரு, ஆனாலும் கூட கர்த்தருடைய உபதேசங்கள் இன்னும் முழுமையுமான இல்ல. பேசுற உண்மைகளை புரிஞ்சுட்டாங்களா, இந்த வார்த்தைகளை புரிஞ்சுட்டாங்களா, ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு கிருபையாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பிடிச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த என்னிடத்தில் வந்து ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னாக்கா, அவ தண்ணி குடிக்கிறது நேச்சுரல் நேரடி அர்த்தம் எடுத்து நம்ம பார்க்கலாம். அவ தண்ணி குடிச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு நேரடி அர்த்தம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா தண்ணியை குடிக்கும் போது நம்மளுடைய தாகம் என்ன ஆகும், தாகம்ன்றது என்னன்னா ஒரு ஆவல் இல்லைங்க, ஒரு ஆவல், அதாவது பெற்றுக்கொள்ளுங்கிற ஆவல். தாகம் வரும்போது கண்டிப்பா வேணுதான் தேடுவோம், அந்த தேவை என்ன வந்துடும், தண்ணி தேடுவோம் கண்டிப்பா, எப்படியாவது ஒரு தமிழ் தண்ணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவோம். ரொம்ப வெயில் அணிஞ்சிட்டு வரும்போது நம்ம நம்மளுடைய மைண்ட் எங்கதான் இருக்கு, அந்த வீடு குடம் அந்த செம்பு இதுதான் ஞாபகத்தில் இருக்கும், வேற என்னமே ஞாபகத்துக்கு வராது. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனா கூட நம்ம என்ன பார்ப்போம், எடுத்துட்டு வராடா, ஏன்னா அவங்களுடைய அந்த ஆவல் தீரணும், முதல்ல அந்த தாகம் தீரணும். அது எதுக்கு அடையாளமா இருக்குது, அதே போலதான் இயேசுங்க பேசினாரு. நேரடி தாகம் தாகத்தில் இருக்கிற ஜனங்க தண்ணி அங்க ஊற்றப்படுது, ஜனங்கள் எல்லாம் ஆசை ஆவலா பாக்குறாங்க. ஆனால் இயேசு பேசும்போது எங்கிட்ட வந்து தண்ணி வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வேறொரு விஷயத்தை எனக்கு சொல்லுகிறது. பொதுவா இந்த தாகம் என்பது என்னன்னா, ஒவ்வொரு உலகத்துல மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் என்ன இருக்குது, ஆசை என்பது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆவல் அல்லது பெற்றுக்கொள்ளுகிற எண்ணம் இருக்குது இல்லைங்களா. அது அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைச்சிச்சுனாக்கா அவங்களுக்கு என்ன ஆகும், எப்படி தண்ணி குடிச்சா காலை தீர்ந்துச்சுன்னா சரி ரைட், அதுக்கப்புறம் நம்ம என்ன தண்ணி வந்து கூட குடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன திருப்தி ஆயிடுச்சு. அது மாதிரி மனிதனுடைய உள்ளத்துல நிறைய ஆசைகள் இருக்குது, பலருக்கும் பல விதமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்ப அந்த ஆசைகளை அவங்க தேடி ஓடும் போது அது கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சமாதானம் அல்லது வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு திருப்தி ஆகும். ஆனா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அவங்க தேடிட்டு போற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இழைப்பாடு இல்லாத நிலைமை அல்லது ஒரு கவலை சோர்வு இதெல்லாம் வரும் இல்லைங்க. இப்ப நம்ம ஒரு பிசினஸே பண்றாங்க, ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா பிசினஸ் பண்றான், அதே மாதிரி சாயங்காலம் 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா எப்படி வரும், எவ்வளவு சந்தோஷம் ஆயிடும். ஆனா கையில் 10,000 சாயங்காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் எதிர்பார்த்தது நடக்கலன்னு என்ன ஆகும். இது மாதிரி நிறைய இருக்கு, எத்தனையோ இருக்கு. சில பேர் வந்து பேரும் புகழுக்கும் ஆசைப்படுறாங்க, சில பேர் பணத்துக்கு ஆசை இருக்குது நிறைய பேருக்கு, சில பேருக்கு வந்து சரீரம் ஆசை இருக்குது, இன்னும் சில பேருக்கு வந்து பல பல வகையில் இருக்கு, பெரியாளாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இப்படிதான் நீங்க ஜனங்களுடைய உள்ளத்துல அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான அந்த சமாதானமோ அந்த சந்தோஷமோ அந்த இணைப்பாடுகளும் அவங்களுக்கு வந்து எதை வச்சு அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த உலக பொருள்கள்ல அவங்க எவ்வளவு கிடைச்சிருக்குதோ எதை என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க திருப்தியாக. ஆனால் இயேசுனுடைய அந்த வார்த்தைகள்ல முக்கியமா ஒருவன் தாகமா இருக்கிறான்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும், எதுலாம் தாகமா இருக்கணும். ஏன்னா மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை வருதுங்க, நீதியின் மேல் எப்படி இருக்கணும், அவர்கள் பாக்கியவர்கள் என்று சொல்றாங்க, அவங்க திருப்தி அடையாது. நீதியின் மேல என்ன இருக்கணும், பசியும் இருக்கணும், அப்புறம் தாகமும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த நீதியினுடைய வாசனை தெரியாத ஜனங்களுக்கு, நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சக்திகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோமே தவிர, ஆனா இன்னும் நம்ம நீதியான காரியங்களே பரிபூர்ணமா நீதிக்குரிய விஷயங்களே செய்யறதுக்கு நம்மளால முடியும், நம்மளால முடியுது இல்லை. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு அது தெரியுது, நம்ம செய்யறது நம்ம கரெக்டுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோமே தவிர, ஆனா தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்குது, கண்டிப்பா அது அந்த நீதிக்கு இணை ஆகாது, கண்டிப்பா தேவ நீதிக்கு அது இணைய ஆகாது. ஆனால் அந்த நீதிக்காக என்ன பண்ணணும், என்ன இருக்கணும், ஒருத்தனுக்கு பசியும் தாகமும் இருக்கணும். அப்போ பசிக்கிறவனுக்கு சாப்பாடு, தாகமாக்குறவனுக்கு தண்ணி கிடைக்கும், அதை குடிச்சாக்கா அது அவன் திருப்தி அடைவான். அதுதான் யாரு கிட்ட இருக்க சொல்ற, ஜீசஸ் கிட்ட இருக்கிறது நம்ம. அப்ப இயேசு அதனால சொன்னது, நானே மெய்யான ஜீவ அப்பம், யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ வந்து என்ன பண்ணுங்க, என்னைய சாப்பிடுங்க. அந்த உபதேசம் எல்லாம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப கடினமான உபதேசம், என்ன இந்த மனுஷன் வந்து அவரே பிச்சு சாப்பிட சொல்றாரு அப்படின்னு அவங்க பயந்துட்டானு. அதே போல இங்க சொல்றாரு, தண்ணி என்னிடத்தில் வந்து நீங்க வாங்கி குடிங்க அப்படின்னு அங்க இயேசு பேசுறது நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க வந்து உலகத்தின் ஜனங்கள் வந்து ஏன் திருப்தி அடையிறது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கிற பொருள்களை வச்சு அவங்க திருப்தி அடையிறாங்க. ஆனா அந்த பொருள்கள் நிலையானது இல்லை, அவங்களே நீங்க மனுஷங்களே நிலையான கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிற பொருள்கள் அவங்களுக்கு நிலையான சமாதானமோ அல்லது நிலையான திருப்தி அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறது, எவ்வளவு கோயில்களோ இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு திருப்தி இல்லை என்று நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே விழுந்து போன நிலைமையில இருக்கிறாங்க, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஒழுக்க ரீதியாகவும் எல்லா வகையிலும் விழுந்து போனது. ஆனா இன்னைக்கு உலகமே ஒரு நீதியான ஒரு உலகமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கண்டிப்பான நாட்கள் சீக்கிரத்துல வரது தான் நம்ம காத்துருக்கோம். அந்த காலங்கள் பத்தி வசனம் என்ன சொல்லுது, நீதி வாசம் செய்யும் புதிய வானங்களும், அதுல நீதி தான் நீதி வாசம் செய்யும். அன்னைக்கு ஜனங்கள் அதாவது உங்களுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் போது பூச்சக்கருத்தினுடைய குடிகள் எதை கற்றுக்கொள்வார்கள், நீதியை அப்பதான் கற்றுக்கொள்வார்கள், அப்பதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரான செஞ்சிட்டு இருக்கிறது அது வந்து நீதி கிடையாது. இன்னைக்கு நீதிபதி இருக்கிறாங்க, கோர்ட் இருக்குது, அவங்க கூட நீதிகள் நீதி செய்யறாங்க, ஆனா ஆனவனுக்கு கூட தேவ நீதிக்கு சமமாகாது என்று நம்ம பார்க்கணும். பந்தவர்கள் இயேசு இங்க என்ன சொல்றோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குது, அந்த ஒரு ஆசையில அவங்க திருப்தி ஆகணும்னா, அதுல குறிப்பா இந்த ஒரு அப்பீல், இந்த ஒரு வேண்டுகோள், யாருக்கு விடப்பட்ட ஒரு வேண்டுகோள்னா, அதாவது ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்தில் வந்து மானம் பண்ண கிடவனா, ஒருவேளை பணத்தாசை புரிஞ்சவங்கிட்ட சொல்லிட்டு போறாது, பணம் வாட புரிஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போயிட்டு உனக்கு தேவையான நான் தரேன் அந்த பாதையில கண்டிப்பா பேசிருக்க மாட்டான். அப்ப இது யாருக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு வேண்டுகோள் கண்டிப்பா, ஆமா அது வந்து இது இந்த சுவிசேஷம் யுகத்துல கர்த்தரே இயேசு கொண்டு வந்தார் இந்த உலகத்துக்கு கிருபையும் சத்தியமும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையும் சத்தியத்துக்காக தாகமா இருக்கிற ஜனங்கள் அவருடைய வந்தாக்கா அவர் அதை கொடுக்குறாரு. இதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அத வந்து பழைய பாட்டின் காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி அங்க அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது ஒன்னு குறைந்தர் 10:4 நம்ம பார்க்கிறோம்,
எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை ஆகிய தண்ணீரை குடித்தார்கள்.
ஞான கண்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள், அதாவது அந்த கண்மலையின் முன்னாடி நின்று பேசும்போதும் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது, அதே டைம்ல அதை அடிக்கும் போதும் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது. அப்போ சில பொருள் வந்து தண்ணி கிடைச்சது அவ்வளவுதான் சொன்னார் அந்த கண்மலை கிறிஸ்து. ஆனா அந்த இன்னொரு பாகம் அந்த அப்போ சில சொல்றது இல்ல, அந்த தண்ணி என்ன, கண்மலை கிறிஸ்து ரைட்டு, அவங்க குடிச்சவங்களை தண்ணி அது என்ன அது அங்க வந்து அவர் வந்து விவரிக்கும். அது வந்து யார் விவரிக்கிறாங்கன்னா ஜீசஸ் தான் விவரிக்கிறாரு. அந்த தண்ணி கொடுத்ததன் மூலம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, தாகம் இருந்தது. அது போல இங்க ஏன் சொன்னாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து அந்த அந்த தண்ணீர் இங்க சொல்லப்பட்டுகிற அந்த தண்ணீர் எதை பத்தி ஏசு பேசிட்டாங்க, சத்தியம் பத்தி பேசினாரா இல்ல வசனம் எப்படி சொல்லுங்க. 39 வசனம் பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி என்ன ஆவி, பரிசுத்தாவி. ஏன் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல இல்ல, ஏன்னா இயேசு இன்னும் மகமே படாது இருந்தபடியினால இன்னும் பரிசுத்தாவி அவர்களுக்கு அருளப்படும். அப்ப இது கண்டிப்பாக யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேண்டுகோள், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேண்டுகோள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய முக்கியமான பாயிண்ட் இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளுடைய தாகம் தீரணும்னா நம்ம இயேசு கிட்ட கர்த்தர் கிட்ட என்ன வாங்கணும், பரிசுத்த பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பி இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும் என்று நான் பார்க்கணும். அந்த ஒரு ஊற்றுல கர்த்தராக இயேசு கிட்ட இருக்கு, அவரே ஒரு ஊற்றாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது இந்த பரிசுத்த ஆவி. ஏன்னா பிதாவினிடத்திலிருந்தும் வருது, அதே டைம்ல கர்த்தராக இயேசுனிடத்திலும் வருது. ஆனா சபைக்கு யார் மூலம் வருது, முழு உலகத்துக்கும் இயேசு மூலமாக தான் வரும். பிதாவினிடத்திலிருந்து இயேசு மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கலாம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் மேல தாகமாக இருக்கணும் நம்மங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பருகிறோம் அப்படிங்கிறது என்ன என்ன எது கிடையாது, பரிசுத்த ஆவி ஏதாவது குடிச்சு நம்ம குடிக்க முடியுமா, அதெல்லாம் வந்து நேரடி அர்த்தமே எடுக்க முடியாது. அப்ப தேவனிடத்துல பரிசுத்தாவே நம்ம எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்றால் அந்த கிருபை மற்றும் அந்த சத்தியத்தின் மூலமா, அந்த சத்தியத்துக்குள் மறைஞ்சிருக்குது தேவனுடைய ஆவி. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால ஏகப்பட்டு அருளப்பட்டிருக்குது அருளப்பட்டிருக்குது என்ன பார்க்கணும். அப்ப தேவனுடைய பரிசுத்தாவிக்காக நம்ம தேவனுடைய ஜபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இந்த பரிசுத்த புது சிருஷ்டிகள் இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஒரு தாகம் என்னைக்குமே இருக்கணும். நம்ம சில நேரங்களில் வந்து வெறுமையாக இருக்கக்கூடிய சோதனைகள் வரும் கண்டிப்பா. அதுல குறிப்பா சகோதரர் ரெகுலர்கள் எழுதுறவங்க பாஸ் ஓவர் டைம்ல எல்லாம் பஸ்டா பண்டிகை அதை நம்ம பண்ண போறோமே நினைவு கூறுதலின் சந்தர்ப்பத்துல புது சிருஷ்டிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றார். நம்ம ஏமாந்து கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளுக்கு அநேக சோதனைகள் தேவன் அனுமதி கொடுக்கிறார். அது பிசாசின் மூலமா கூட இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சொந்த காரியங்கள் மூலமா கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி டைம்ல பல சோதனைகள் நம்மளுக்கு வரும், அந்த டைம்ல நம்ம வெறுமையாயிடும். அந்த வெறுமைங்கிறது என்னன்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் போற மாதிரி ஒரு சூழ்நிலை அது ஏற்படும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்றது எங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தாவீது கூட சொன்னாரு, எங்கிட்ட இருந்து உங்களுடைய ஆவியை நீங்க எடுத்துடுறீங்க, நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்மளால இருக்க முடியாது எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம புது சிஷ்டியில் இருக்கும்போது நம்மளுடைய உள்ளத்துல எப்பொழுதும் என்ன இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவி அது என்றைக்கும் அணையாமல் அதை காத்து கொடுத்துருக்கணும். அப்படின்னா அந்த வாஞ்சி தேவன் மேல இருக்கிற அந்த வாஞ்சி, அதே போல அவருடைய வசனங்கள் மேல, அவருடைய ஊழியத்தின் மேல, இன்னமும் அவருடைய சகோதரர்கள் அவங்க சத்தத்தில் இருக்கிறவங்களுக்காக இன்னும் பல வகைகளில இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை அந்த ஆவல் எப்போது இருந்திருக்கணும், அப்ப தேவன் என்ன பண்ணுவார், நம்முடைய வாஞ்சியை அவர் நிறைவேற்றுவார். அவங்க உலக முடிவுகளுக்கு நம்மளுக்கு என்ன வராது, அதாவது உலக முடிவுன்னா நம்ம அந்த சபை வாய்ப்பு பெற வரைக்கும் திருப்தி கண்டிப்பா கிடைக்காது. எப்பதான் கிடைக்கும் திருப்தி, ஏன்னா சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 17:15, அப்ப எப்பதான் நம்மளுக்கு வந்து திருப்தி ஆகும். அந்த சாயல் முதலாம் மொழி தேர்ந்தல் நம்ம வாங்கும் போது கர்த்தராக இயேசுவை நம்ம தரிசிக்கும் போது அப்பொழுதே நம்மளுடைய ஆவல் நம்முடைய வாஞ்சை நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் திருப்தியாக. அதுக்கு மேல நமக்கு வேற வேணும், ஒருவேளை நம்ம தகுதியாயிட்டு கர்த்தராக இயேசு கூட போய் சந்திக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு பத்திலேன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேல ஒண்ணுமே நமக்கு ஒண்ணுமே வேணும். அந்த மாதிரியான ஒரு திருப்தி அப்பதான் கிடைக்கும் என்று ரொம்ப அருமையா சொல்லிட்டுகிறாரு. அதான் அழிவுக்குரிய இது அழியாமையே பெற்றுக்கொள்ளும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையில் நம்முடைய கர்த்தராக இயேசுவை தரிசிக்கும் என்று நம்ம பார்க்கணும். அந்த அந்த ஒரு தரிசனம் நம்ம பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கூட நம்ம சேரும் போது இப்ப விசுவாச கண்களை பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் நேரடியாக முகமுகமாக அவரை நம்ம சந்திக்கும் போது நாம் முழு திருப்தி அடைவோம். ஆனால் அதற்கு கண்டிப்பா நம்மளுக்கு இந்த காலத்துல தேவைப்படுறது என்னன்னா அதை குடிச்சிட்டே இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம என்றைக்கும் வச்சுட்டே இருக்கணும். அதுதான் இயேசு பேசுறாங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய சத்தியங்களுக்குள் மறைஞ்சிருக்கிற விஷயம். அப்ப உண்மையான ஆழமான சத்தியங்களுக்குள் மறைஞ்சிருக்கிற விஷயம். அதுக்கு பதிலாக வேற அர்த்தங்கள் இதுக்கு நம்ம கொடுக்கல முடியாது. இன்னைக்கு பேர் சங்கர்கள் பரிசுத்தாவி வந்துச்சுன்னா அவங்க சில அடையாளங்கள் காமிக்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி அடையாளங்கள் இங்க நம்ம பண்ண முடியாது. ஆனா உள்ளத்துல அதை சொல்றது அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி உள்ளத்துலதான் இருக்கிறது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதை சொல்லிட்டு இன்னும் மகிமை படாதிருந்த படியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ தெளிவா நம்மளுக்கு புரியுது, யூதர்கள் பத்தி அங்க பேசுறது இல்ல, நம்முடைய சீஷர்கள் பத்தி தான் பேசுறாங்க. அப்ப சீசர்களுக்கு எப்பதான் அந்த பரிசுத்த ஆவி கிடைச்சது? பெந்தகோஸ்தினாலதான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது கிடைக்கல. அதனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியலன்னா அதனுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் பரிசுத்தாவினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்பாகவே பழைய பாடும் காலத்துல தீர்க்கதரிசிகள் மேல கூட தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிகள் மேல ஆவி தேவன் கொடுக்கும் போது அவர்கள் எழுதின தீர்க்க தரிசனங்கள் எழுதினவங்களே தவிர, ஆனால் இன்னைக்கு நம்ம பெற்றுக் கொள்கிற பரிசுத்தாவிக்கும் அவர்கள் பெற்றிருந்த பரிசுத்தாவிக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்குதுங்க. அவங்க மேல் பரிசுத்தாவி கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் ஊழியக்காரர்களாக தான் இருந்தாங்களே தவிர, ஆனால் இன்றைக்கு தேவன் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியினால ஜெனிபித்து இருக்கிறார். அதுதான் ரொம்ப வித்தியாசம். அவங்க என்ன பண்ணல, தேவன் பரிசுத்த ஆவியில ஜெனிபிக்கல, அவங்களுக்கு அந்த பரிசுத்தாவி கொடுத்தாரே தவிர, அந்த அறிவு அறிவும் அந்த ஆவி கொடுத்தாரே தவிர, உத்திரி சிங்காரத்தினுடைய ஆவியோ அல்லது வந்து ஜெனிப்பித்தலோ அவர்களுக்குள் நடைபெறவே இல்லை. நம்ம பாக்கிறோம் இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இந்த பரிசுத்தாவி ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா இந்த ஒரு திருப்தியே அவருக்கு போதுமானது. அப்ப நம்மளுடைய உள்ளத்துல எப்படி ஜீசஸ் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தாவியே அவர் வச்சிருந்தார். ஏன்னா அவருடைய ஞான ஸ்நானத்துல அவருக்கு அது கிடைச்சது. தேவன் அவருக்கு எப்படி கொடுத்தாரு தம்முடைய ஆவியன்னு பாக்குறோம், அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல நம்மளுக்கு கூட தேவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த ஒரு ஆவியை நம்ம வாங்கியிருக்கிறோம். இதை நம்ம ஏமாந்து கூட விட்டுறக்கூடாது. இந்த ஆவி எடுத்துட்டாக்கா கண்டிப்பா உலகத்தினுடைய ஆவி நம்மளுக்குள்ள வந்துடும் என்று நம்ம அனைவர் இந்த மாதிரி இந்த தேவனுடைய ஆவியை பெற்று அதை எழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க ஆவி தேவன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அனைவர் தேவனுடைய ஆவி இல்லாம, ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு தேவனுடைய ஆவி இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதுல வாழ்ந்து கிளம்பிட்டாங்கன்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. வாழ முடியாதுன்னு தேவனுடைய வார்த்தைகள் படிக்க முடியாது, படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய வார்த்தைகளை பேச முடியாது, கேட்க முடியாது, சரியான கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ரொம்ப சிரமம் இருக்கும், ஒரு வனாந்தர பயணம் மாதிரி இருக்காது. அதுல வாழ்ந்து கிளம்பிட்டாங்க பழகவே பிரச்சனைகள். உலகத்தின் ஜனங்களுக்கு அதை பத்தியே தெரியாது, அவங்களுக்கும் பழகணும். ஆனா நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமானது ஒன்றாக இருக்குது. அதனாலதான் இயேசு இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனையாக அந்த கூடப்படுகையில அந்த நாள் கடைசி நாள்ல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஒரு ஆவியை கண்டிப்பா ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பது, அது மட்டும் இல்ல அந்த ஆவியில அந்த பெற்றுக்கோன அந்த ஆவியை அல்லது இன்னும் தேவன் அந்த ஆவியை நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காருன்னா ஒரு அச்சாரமாக கொடுத்திருக்காரு, ஒரு முத்திரையாக. நாம் தேவனுடைய முத்திரையர் என்று எப்பதான் சொல்ல முடியும், அவருடைய ஆவி நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, அவருடைய ஆவி இல்லாமல் நான் தேவனுடைய குமாரர் தேவனுடைய புத்திரர் என்று சொல்ல முடியாது. அப்ப தேவனுடைய ஆவி தான் நம்மளுக்கு எல்லா வகையிலும் அந்த உற்சாகத்தையும் அந்த ஊக்கத்தையும் இன்னும் தேவனுடைய காரியங்களை ஈடுபடவும் அதுதான் நம்மளை தூண்டுதே தவிர அது இல்லைன்னா நம்மளால முடியாது என்று பார்க்க. அதான் எபேசியர் 4:4 வாசிக்க வேண்டாம், அதுல வந்து அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை தேவன் நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ 38 நான் வாசிக்கும் போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமா, அப்ப இது வந்து பெந்தேகோஸ்தினாலதா அந்த பரிசுத்த ஆவி சீசகை மேல் பொழியப்பட்டது என்று பார்க்கணும். ஆனால் அப்பவே அவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சா? அப்போ ஆரம்பிக்கல. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பரிசுத்தாவி அப்பதான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இது எது எது வரைக்கும் இருக்கும்? அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றது. அது நம்ம பழைய ஏற்பாட்டில் நான் பார்த்துட்டோம், அது ஆரோனுடைய சிறசில ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வலிஞ்சி அவனுடைய சரீரம் முழுவதும் அவன் அங்கி முழுவதும் நனைஞ்சு அவனுடைய பாதம் வரைக்கும் போகும். அது போல இந்த சுவிசேஷம் யுகம் முழுவதும் முழுவதும், அதாவது பெந்தகோஸ்தினாவில் இருந்து சபை நிறைவேற வரைக்கும் இந்த சபை என்ன பண்ணிட்டே இருக்கும்? இந்த ஆவியை ஆமா தக்க வைத்துக் கொண்டு குடிச்சுட்டுதான் இருப்பாங்களே தவிர அவர்களுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர்கள் இன்னும் இப்ப நம்ம வந்து இன்னொருத்துக்கு பரிசுத்தாவியை தர முடியுமா? கை வச்சு ஜெப செஞ்சா வந்துடும். அப்போஸ்தலர்களும் அவங்க பண்ணாங்க, ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க ஒரு விசேஷமான ஒரு, அது ஒரு வேற ஒரு விஷயம், அதை நம்ம தனியா தான் பார்க்கணும். அது கொஞ்சம் டீடைல் ஸ்டடி நம்ம பண்ணணும். ஆனா இந்த சுவிசேஷ புத்தகத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா எப்ப நம்ம கிட்ட இருந்து புறப்படும், எப்ப இந்த ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓர் நதிகள் சொல்றாரு அப்படின்னா பெரிய பெரிய நதிகளுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து புறப்படுறது அந்த தண்ணீர். கர்த்தரை இயேசுகிட்ட வாங்கின அந்த ஆவி நம்ம வாங்கிட்டோம்னா அது பெரிய அளவுல நதி போல, அது ஒரு வெள்ளம் போல இருக்கும் என்று பார்க்கணும். அப்ப இந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம் என்று நான் பாக்குறேன்னா அது சத்தியத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அந்த பரிசுத்தாவி கிடைக்குதுன்னா சத்தியம் அதற்கு மறைஞ்சிருக்கு. அப்ப அந்த சத்தியத்தை தான் வந்து கர்த்தராக இயேசு ரொம்ப உன்னிப்பாக சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா நதிகள் போல எப்ப கிடைக்கும் என்றால் இந்த சபை முடிவெடுந்த பின்பு உலகத்துக்கு அது கிடைக்கும் என்று பார்த்தோம். அதான் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவிட அறிவினால் நிறைந்திருக்கும் என்று பாக்குறோம். அது மட்டும் இல்ல வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல 1 வசனத்துல நம்ம பாக்குறோம், அங்கதான் புறப்படுது ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி, பரம எருசலேம் புதிய எருசலேம் இருந்து அது புறப்படுகிறது நம்ம பாக்குறோம். அதிகாரம் 1 வசனம் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளிட்டரும் ஜீவ வெளிச்சம் இருந்தது என்று நான் பார்க்கிறேன். அதனுடைய அது மாதந்தோறும் அது கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய அடையாள மொழியில சொல்லப்பட்டிருக்கிற ஆமா. ஏன்னா கனிகள் எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? சாப்பிடறதுக்கு. அந்த கனிகளுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவனோட நாம் இருக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் இருக்குது. இலைகள் ஆரோக்கியம் அடைக்கிறதுக்கு ஏதுவானவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய இலைகள் எது கரையிலமா இருக்கு? மருந்து கருப்பல் அவருந்த பாவ வியாதியிலிருந்து விடுதலையாகிறதுக்கு. அப்போ அந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவம் சபையும் இணைந்த பின்பு அங்கு இவர்கள் ஒரு விருச்சங்களாக விருச்சங்களே போல இருப்பாங்க. ஜனங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? தண்ணீராகவும் இருக்கிறாங்க, அதே டைம்ல விருச்சங்களாகவும் இருக்கிறாங்க. கனிகளே போல கனிகளே தராங்க, இலைகளே போல மருந்து கொடுக்கறாங்க. என்ன மருந்து? பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மருந்து என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் அதான் அந்த வேலை சொன்னாங்க. அவங்க உள்ளத்திலிருந்து முழு உலகத்தையும் மேல கொண்டு வரக்கூடிய வேலை. அத பொதுவா சொல்ல போனா சுருக்கமா சொல்லணும்னா எழுந்து போன எல்லாவற்றையும் முழு உலகத்தின் ஜனங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு வேலை. அதுதான் வந்து ஃப்ரீயா இலவசமாக அவங்க கொடுக்கறாங்க என்று பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு பரிசு தாவி இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளைக்குன்னா அந்த ராஜ்யத்துல சபை வாய்ப்பு நாம் பெறும்போது நம்மளுக்குள்ள இருந்து என்னவும் அந்த தண்ணீர் புறப்பட்டு முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் அது போய் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொஞ்சம் இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு அதை தருறதுக்கு ரொம்ப தயாராக இருக்குது நம்ம பாருங்க. ஆனால் இயேசு உன்னுடைய பிரசங்கங்கள் கேட்கும் போது, இந்த மாதிரி பிரசங்கங்கள் கேட்கும் போது ஜனங்களுக்கு பிரச்சனையாச்சு. சில பேர் என்ன பண்ணாங்க? மெய்யாகவே இது தீர்க்க தரிசின்னு சொல்லி சில பேர் ஒத்துக்கொண்டாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டாங்க? என்னப்பா கலிலேயிலிருந்து தான் வருவாங்க, கலிலேயில இருக்கிறவங்கள யார்? மீன் பிடிக்கிறாங்க, ஏழ்மையான ஜனங்கள், எளிமையான ஜனங்கள். இவங்க வீட்டுதான் இயேசு வருவார், அதாவது கிறிஸ்து வருவார், மேசியா வருவார். அவர் எங்கிருந்து வருவார்? தாவீதின் சந்ததியிலும் தாவீதின் பெத்தலேயும் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்றது இல்லையா? அப்படின்னா தாவீது ராஜாவா இருந்தார், அரண்மனையிலிருந்து தான் வருவார் மேசியா. இந்த மாதிரி ஊரிலிருந்து வருவாரா? இப்படி ஏழ்மை கோலத்துல வருவாரா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தான். இதனால என்னாச்சுன்னா கர்த்தரை இயேசுன்ற உபதேசத்தை பெற்றுக்கொண்டதுனால அங்க ஜனங்களுக்கு 43 வசனத்துல நான் வாசிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க,
அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிருக்கு.
ஆமா, அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? பிரிவினை வந்துருச்சு. ஏசு பத்தி தான் பேசி வந்தாங்க. அவரை பார்க்கணும், அவரை வந்து நம்ம சந்திக்கணும், அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் சரி பண்ணாரு அப்படிங்கிற மிகுந்த ஆர்வோட வந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய உபதேசம் கேட்ட பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பிரிவினை வந்துருச்சு. பொதுவா கர்த்தருடைய உபதேசம் கேட்டா பிரிவினை வருமா சமாதானம் வருமா? பிரிவினை சமாதானம் தான் வரணும் இல்லைங்களா? ஆக்சுவலா உண்மையிலே வந்து சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்கணும். ஆனா அவருடைய உபதேசம் ஒரு பரிபூர்ண மனுஷங்களுக்கு போகல. பரிபூர்ண மனுஷங்களுக்கு போயிருந்தா என்ன ஆயிட்டுருக்கோம்? கண்டிப்பா அது அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆனா அவருடைய பேச்சு இந்த பரிபூர்ணம் இல்லாத வில்லு போன ஜனங்களுக்கு அது வந்து பிடிக்கிறது இல்லை. அது அது மட்டும் இல்ல, புரியுறதும் இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த விழுந்து போன ஜனங்கள் எதை விரும்புறாங்கன்னா தவறுகளே விரும்புறாங்க, பிரிவினைகளே விரும்புறாங்க, சமாதானத்தை விரும்புறது இல்லை. ஆனா உண்மையான சத்திய கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம் இருக்குது. ஆனால் இந்த விழுந்து போன மனுக்குலத்தின் மத்தியில வந்து சத்தியத்தை அவர் போட்டதுனால இயேசுடைய வாயிலே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு வரல, நான் என்ன பண்ணி வந்திருக்கேன், பிரிவினை பட்டயத்தையே நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே இயேசுடைய உபதேசம் ஒரு காலத்துல என்ன கொண்டு வரும்? ஏன்னா இயேசுடைய பேர் கூட இருக்கிறவர் சமாதானத்தின் பிரபு, சமாதான பிரபு. எப்போ அந்த நீதி உள்ள அரசாட்சி நீதியின் அடிப்படையில ஆரம்பியில் அமையவிருக்கும் அந்த அரசாட்சி வரும்போது முழு உலகத்தின் ஜனங்களும் அவருடைய உபதேசம் கேட்டு ஜனங்களுக்குள்ள என்ன பிரிவினை வரவே வராது, பிரிவினை வராது. அதான் நான் பாக்குறோம், பூமி எல்லாம் என்னோட எரிச்சலின் அக்னியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன ஒரு மனப்பட்டு தேவனை தொழுது கொள்ளும்படி அவருடைய பாஷையை நான் சுத்தமான பாஷையாக மாறப்படுறேன். அப்ப அந்த சத்தியம் அப்பொழுதுதான் ஜனங்களுக்கு வந்து தெளிவாக புரியுமே தவிர இப்பொழுது அநேக பிரிவினை நிறுத்தம்தான். ஏன்னா இந்த அஸ்திபாரம் ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் எதன் மேல இருக்குதுன்னா அநீதியான காரியங்கள் மேல இருக்கு. அநீதியான காரியங்கள் மேல இருக்கிறதுனால அவருடைய சத்தியம் அங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யாது, சில பேருக்கு மாத்திரமே அது வேலை செய்யணும்னு நம்ம. அதனால நம்ம என்ன போனோம், அதுக்காக போ இயேசுடைய உபதேசம் கேட்டா நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் பிரிவினை பண்ணிட்டு ஒருத்தக்கூட தகராறு பண்ணிட்டு இருக்கணும் அர்த்தம் அப்படின்னு. அப்ப அது வந்து இல்ல, அதுக்கு பதில இயேசு என்ன சொன்னாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப அந்த ஒரு நோக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னைக்கு வந்து யாராவது நின்று இருந்து வந்திருக்கிறோம். நம்ம முன்ன பின்ன நம்ம பார்த்தது இல்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக நம்மளுக்கு அறிமுகம் இல்ல, நம்ம யார் என்னன்னு கூட தெரியாது. நம்மளுக்கோ உங்களுக்கோ மற்றவர்களுக்கும் நம்ம எல்லாருக்குள்ளும் எந்த விதமான ரத்த சம்பந்தமான உறவோ அவங்களுக்கே ஒண்ணு கிடையாது. சில பேருக்கு இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு இல்ல. முன்ன பின்ன நம்ம பார்த்தது இல்ல, ஆனா இன்றைக்கு நம்ம என்ன இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். எப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம்? சத்தியத்தின் அடிப்படையில சேர்ந்திருக்கோம், இல்ல ஏதாவது சென்டிமெண்டின் அடிப்படையில. இன்னைக்கு சில பேர் அந்த எமோஷன் கிரியேட் பண்ணி உறவு ஏற்படுத்தி இருப்பாங்க. அந்த உறவுகள் என்ன இல்ல, நிலைக்கிறது இல்ல. சென்டிமெண்ட் அடிப்படையில ஒரு உறவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா அது வந்து உடையும். ஆனா சத்தியத்தின் பேர்ல இருக்கணும் நம்மளுடைய பாதேஜ். ஒரே ரூமுக்குள்ள உட்காந்துருக்கிறது வந்து ஒற்றுமை இல்ல, ஒரே ரூமுக்குள்ள இருக்கலாம், 1000 பேர் கூட அவங்க உட்காந்துருக்கலாம். ஆனால் மனதளவுல எப்படி இருக்கணும்னா அந்த ஒற்றுமை இருக்கணும். அதை நம்ம வந்து தற்காத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஆனால் இந்த ஒரு நிலைமை ரொம்ப கடினமான ஒரு நிலைமையா இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் இன்னைக்கு வந்து தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியம் அந்த சுவிசேஷத்துக்கு பேரு அப்போஸ்தலர் பவுல் பேசுறாங்க, சமாதானத்துக்குரிய ஆயத்தம் என்னும், ஆமா சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. அப்ப நம்முடைய சுவிசேஷம் எப்படி எதை கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருகிறது நான் பார்க்கறேன். ஆனா பிரிவினையை கொண்டு வருது விரும்புறாங்கன்னா அது கூட ஜீசஸ் வந்து உபதேசம், அது கூட வருது. ஏன்னா அது அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை, அதை அவங்க புரிந்து கொண்டதில்லை, அதன் மேல அஸ்திபாரம் போடல. அதான் நம்ம பிரிவினை ஆகுதுனாக்கா அங்க சத்தியத்தின் மேல அஸ்திபாரம் இல்லை என்றுதான் அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எப்படி ஆரம்பத்தில் ஒரு சமாதான பெற்ற நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் சகோதர சகோதரிகளாக இருந்து நம்ம ஓடணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல ஜீசஸுடைய உபதேசம் ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாச்சு, அது வேற. ஆனா நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூட வந்து ஒரு கணவன் மனைவி கூட பிரச்சனையா இருக்கும். ஆனா என்ன இன்னைக்கு எல்லா குழுவும் புரிஞ்சிடறாங்களா? என்ன பண்றோம்? அங்கேயே இருந்து ஜமலிக்கிறவா இல்லைங்க? ஒரு அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையா இருக்கும், என்ன பண்றோம்? அங்கேயே இருந்து ஜமலிக்கிற. ஆனா சபைக்கு அந்த மாதிரி ஒரு வேலை ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, இந்த சத்தியத்தின் அஸ்திபாரத்தின் மேல நின்று நம்ம சமாதானத்தை கட்டி ஏற்படுத்தணுமே தவிர, ஆனால் பிரிந்து போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சத்தியத்தின் மேல அஸ்திபாரம் இருக்காது. அதுதான் இங்க வந்து பிரதர் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா சொல்ற. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமாதான கட்டில நம்ம வாழணுன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் பிரிவினை என்பது நம்முடைய மனதில் கூட வரக்கூடாத ஒன்று. இதுக்கு நம்ம அரும்பாடு பண்ணணும், ரொம்ப போராடணும். நம்ம இந்த எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலை ஒரு ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனாலும் கூட இந்த ஒரு கட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறுத்துடக்கூடாது. இந்த ஒரு சமாதானம், அதனால சொன்ன சமாதான கட்டினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்குங்க சொல்லுங்க. அப்ப அந்த ஒரு பாயிண்ட் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பாயிண்ட்க்கு நம்ம வரும்போது என்னன்னா, கர்த்தரே இயேசு அங்க ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய ஜீவன் பத்தி அவர் கொஞ்சம் யோசித்தார். இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று நம்ம பார்க்கறோம். அவர் மேல அந்த பிரதான ஆசிரியரும் அந்த வேத பார்வையர்களும் இந்த மத போதகர்களும் இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு சாகடிக்கணும்னு தான் அவங்களுடைய. ஜீசஸ் வந்து யாருக்காவது தீமை செஞ்சுட்டாரு அப்படி கிடையாது. ஒருத்தர் கூட மனதில் கூட தீமை நினைச்சது இல்லை என்று நமக்கு தெளிவா தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டுக்கிறாங்க. திட்டம் போட்டுக்கிறாங்க, ஆனா அதை நிறைவேற்ற முடியறதில்லை. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் இயேசு பக்கம் இருக்கிறாங்க, இயேசு மேல அவங்க ரொம்ப வாஞ்சியாவே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜீசஸ் இந்த கூட பண்டிகையினுடைய கடைசி நாள்ல சில போதனைகள் செஞ்சுட்டு இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு சில அதிகாரிகளை அனுப்புறாங்க. சில அதிகாரிகளும் அந்த ரோம சேவகர்களை அவங்க போய் ஜீசஸ் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. அத நீங்க படிங்க 45வது வசனம். பாத்தீங்களா, அந்த சேவகர்களை போய் என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன சொல்லி அனுப்பிக்கிறாங்க, ஒருவேளை மோசையினுடைய பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களே நிக்கிறாங்க. அல்லது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக ஏதாவது பேசுறாரா என்று அவங்க போய் பாக்கிறாங்க. பாக்குறதுக்கு சேவரே அனுப்புறாங்க. சோல் தேசம் போயிருக்கிறானு அவங்க எல்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த போலீஸ்காரங்கனால பொதுஜனங்கள் மத்தியில போலீஸ்காரங்கன்னு அப்படி இருக்கணும் தனியா தெரியவா. அது மாதிரி இவங்க தனியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கத்தியெல்லாம் வச்சு தொப்பியெல்லாம் வச்சுன்னா புடிச்சு போறதுக்காக பயணம் நின்றுக்கிறாங்க, கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறதுக்காங்க. அங்க எல்லாம் சப்ஜெக்ட் கேட்டு அவர் ஜீசஸ் வந்து அங்க சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய இவங்களும் போய் நின்றுக்கிறாங்க. வந்தவர்களுடைய நோக்கம் என்ன, சப்ஜெக்ட் கேட்கற நோக்கம் இல்ல, கைது செய்யணும் அந்த மத மதக்காரர்களும் சரி சேவர்களும் சரி. இவங்களுடைய எண்ணம் சரியான எண்ணமா என்னால இது வந்து ஒரு சரியான ஒரு எண்ணமே இல்ல. ஏன்னா இவங்க வந்து யார் என்றால் இவங்க வந்து ஜனங்களை வழி நடத்துறாங்க. இவங்களுக்குள்ள முதல்ல நல்ல எண்ணம் கண்டிப்பா நல்ல எண்ணம் வேணும். ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குது, அதுக்கு பதிலாக மற்ற எல்லாமே பொறாமை இருக்கு, வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு, சாகரிக்கிற எண்ணம், கொலை செய்யற எண்ணம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இவங்க அங்க வராங்க. விளையாட்டு கூட கேட்கிறாரு ஜீசஸ் விசாரணை பண்ணிட்டு, இந்த மனுஷன் என்னையா தவறு பண்ணாரு அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே சும்மா முழிக்கிறேன். அப்பதான் வந்து வேணுமே வாய் நோண்டி அப்போ இயேசு சில பதில்கள் சொல்லும் போது உடனே பாத்தீங்களா, இதுதான் தன்னை தேவனுடைய மகன் தேவன் என்று அவர் சொல்றான். இது பத்தாதா, வேற 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 சாட்சிகள் வேணுமா அப்படின்னு அவங்க கேட்கறான். அது மாதிரி ஒரு மோசமான எண்ணத்தோட கூட அவங்க போறாங்க. அப்ப கர்த்தர் இயேசு பத்தி அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மனுஷன் ரொம்ப மோசமானவர். போதகனுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா எப்படி ஜீசஸ் மாதிரி ரொம்ப மோசமானவன். அது மட்டும் இல்ல, ஜனங்களே தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஜனங்களே கூட கூட போயிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுனாக்கா எங்க பார்த்தாலும் இயேசுதான் பேசிக்கிட்டாங்க, நம்மளை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு நேரம் வரும்போது முழு அதிகாரமும் அவன் கையில் எடுத்துருவான் போல இருக்கு. நம்ம வந்து ஒண்ணுங்கெல்லாம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்துல அவங்க வந்து நிரம்பிட்டுக்கிறான், மேற்கு மேல நிரம்பிட்டுக்கிறான். இந்த ஒரு எண்ணம் கூட சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியமானது. இது எவ்வளவு மோசமான ஒரு குணம் என்று இங்க பிறகு வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையா கொடுக்கறாங்க. இது அவங்க சைடு இருக்கிறது, ஆனா அவங்க சைடு இருக்கிற குணத்தை நம்மளுக்கு கொண்டதான் ஒரு கம்பாரிசன் கொடுக்கறாங்க. அப்ப இந்த பொறாமை, வெறுப்பு மற்றும் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் தேவனுடைய ஜனங்களுக்குள்ள அது இருக்கக்கூடாது. அவர் பேர் முதலே விழுங்கக்கூடாது என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேர் கூட இருக்கக்கூடாது. பொருளாசை, அப்புறம் பொய், அப்புறம் விக்கிரகாரதனாகிய அப்பொருளாசை மற்றும் வேசித்தனம் மற்றும் இந்த மாதிரி காரியங்கள் தான் இவர்களுடைய பேர் முதலா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு சுயநலத்தின் அடிப்படையில உருவாகிற குணங்கள். இந்த குணங்கள் நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. கேரக்டர் ஸ்டடி கூட இங்க நம்ம பார்க்கணும். இப்ப என்ன சொன்னா, இவனுங்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் நின்று ஜீசஸுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்கும் போது கேட்டு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆசிரியர்கள் கேக்குறாங்க, எங்க கைதி பண்ணி கூட்டிட்டு வரலையா? எங்க கைதி காணும்? விலங்கு உங்க கையில இருக்குது, அவன் கையில காணும், ஆளை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அவங்களுடைய பதில் நீங்க பாருங்க. அந்த மாதிரி பேசினா இவங்க போனவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, சப்ஜெக்ட்ல தங்களை மெய் மறந்துட்டுக்கிறாங்க, கட்டில கீழே போட்டுக்கிறாங்க. இவனுடைய ரொம்ப வாய்ப்பானது கேட்டுக்கிறாங்க சப்ஜெக்ட். ரொம்ப ஆச்சரியம் வந்து கிருமையான வார்த்தைகள் வருது, அருமையான வார்த்தைகள் வருது, ஆசீர்வாதமா இருக்கு அந்த வார்த்தைகள் கேட்கும் போது. இவங்களுடைய உள்ளத்திலே அது வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துது. கைது பண்ணி கூட்டிட்டு போனவனுங்க மறந்துட்டு தங்களுடைய போன வேலையை மறந்துட்டு சப்ஜெக்ட் ஃபுல்லா கேட்டு வந்து இந்த போது ஆசாஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சப்ஜெக்ட் கேட்டுக்கிறீங்க, பேசிருக்கீங்களா? போய் அங்க போய் நீங்க கேளுங்க சார், போய் சார், நீங்க வந்து எங்களை போது இந்த மாதிரி தவறான வழி நடத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்பொழுது, ஐயோ உண்மையான தப்பா போச்சே, நாங்களே போயிருக்கோம், அதுக்கு உங்க நீங்களும் மஞ்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்களும் ஏமாத்திக்கானாவே, நல்ல வாயு பேச்சு தெரியுமா இருக்கும் போல இருக்கு, அதனால உங்களே ஏமாத்திட்டா. ஆனா நாங்களோ அல்லது பரிசெயலோ யாராவது ஒருவர் அவனை விசுவாசித்தது எப்படி கேட்கணும்? ஒருத்தர் மேல ரொம்ப பொறாமை இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு சாதகமான பதில் சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப ஜீசஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா கை கொடுத்துருப்பாங்க, வெரி குட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு போய் என்ன பண்றாங்க, இவங்க கோபத்தில் இருக்கிற ஆளு பத்தி நல்ல நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அருமையா பேசிட்டு அங்க நாங்க தான் கைதிகளாக ஆயிட்டோம், அந்த பேச்சுக்கு நாங்க அடிமை ஆயிட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் கோபம் உச்சக்கட்டத்தை அடையும். அப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இங்க வந்து என்ன நாம பாக்குறோம்னா, இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் பாத்தீங்களா எப்படி இருக்குது? இதுல நம்மளுக்கு கண்டிப்பா ரசனை இருக்குதா இல்லையோ? இது நம்ம கூட தேவன் கிருபையில நம்மளாம் ஒண்ணுமில்லாத ஜனங்க, ஆனா தேவன் நம்மளுக்கு கிருபையாக இந்த சத்தியங்களை கொடுத்து இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகளை அவர் பயன்படுத்தி அநேக இடங்களுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போறோம். அப்ப நம்முடைய வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வரணும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரணும். எதிர்வாளிகளுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த மன திரும்ப செய்யற அளவுக்கு இருக்கணும், அந்த வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும். ஆனா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தேவன் சொன்னா, இந்த ஜனங்கள் உதடுகளால தான் என்ன கன பண்றாங்க, ஆனா உள்ளத்துல வெகு தூரத்துல அவங்க இருக்கிறாங்க. உள்ளத்துக்கும் எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, வாயில தான் ஸ்தோத்திரம் சொல்றாங்களே தவிர உள்ளத்துல என்ன பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை. அது மாதிரி இல்ல, அப்ப நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரக்கூடியதாக அதான் ஏது சொன்னாங்க, உள்ளத்திலிருந்து புறப்படணும், வந்த வாய் வழியாக அந்த பேச்சு வரணும். அந்த பேச்சு எப்படி இருக்கணும்னா, கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும். ஆனால் உலகம் நம்மளே புரிந்து கொள்ளாது. கண்டிப்பா இயேசுக்கு என்ன நடந்துச்சு அதுதான் நம்மளுக்கு கூட நடக்கும். இன்னைக்கு வந்து போறவர்கள் எல்லாம் நம்மளுடைய பேச்சுகள் என்ன சொல்றேன், போற பக்கம் கண்டுபிடிக்கிறாங்க, இப்ப ஓரளவு கண்டுபிடிக்கிறாங்க, முந்தி தெரியாது. இப்ப கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, அவங்களை தடுக்கிறாங்க. மோசமான ஆளுகிட்ட போய் சந்திச்சீங்க, அந்தி கிருஷ்ண கிட்ட போய் சந்திச்சீங்க அப்படிதான் பேசுறாங்க. ஒருவேளை நம்ம அவங்க கையில கிடைச்சா என்ன பண்ணுவாங்க தெரியாது. இனி எதிர்காலத்துல வந்து அதெல்லாம் நடந்துதான் போகுது கண்டிப்பா. ஏன்னா தலைக்கு நம்ம தலைவருக்கு என்ன நடந்துச்சு அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவருக்கு நடந்ததே நம்மளுக்கு நடக்காதுன்னு நினைக்க முடியுங்களா? அதே தான் நம்ம எதிர்பார்க்கணும். இன்னைக்கு வேணா நம்ம பிரியா இருக்கலாம், ஆனாலும் கொஞ்ச காலம் சென்ற பின்பு நம்முடைய கர்த்தரா இயேசுக்கு என்ன நேரிட்டதோ அதே தான் நம்மளுக்கும் இந்த உலகத்துல நேரிடும். அதனால இயேசு என்ன சொன்னார்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க வாயிலிருந்து மாத்திரம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு பாவத்தையும் செய்து கொள்ள வேணாம். நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. அதனால நம்முடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க பேசுறாரு. இந்த மாதிரி நாங்க பேசி கேட்டதில்லை. அதனால அப்போ சிலர் போல் அநேக இடங்கள்ல இந்த வாய் வார்த்தைகள் பத்தி அவர் பேசுகிறார். தீமோத்தேயு சொல்லும் போது சொன்னார், வீண் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சோதனையை போட்டு பார்க்கணும் நம்முடைய லைஃப்ல கூட. அனுதினமும் நம்முடைய வாய் நம்முடைய வாய்ப்புகள் நம்ம என்ன பண்ணிக்கிறது, தேவனுக்காக ஒப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நம்முடைய கை நம்முடைய கண்ணு ஐந்து பொருட்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்படின்னு அந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வீண் பேச்சு அல்லது வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம கூட வேலை செய்யற இடத்துல நம்ம பஸ்ல போற இடத்துல ஒரு இடத்துல எல்லாம் ஜனங்கள் பேசிக்கிறாங்க வீண் அரட்டை. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ அதுக்காக நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால நம்முடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அனுதினமும் நம்முடைய யோசனைகளும் அந்த யோசனைகள் மெடிடேஷன் தேவனுடைய வார்த்தைகள் சம்பந்தமாக இருக்கணும். அதுல குறிப்பா இந்த காலங்களில் கர்த்தரை பத்தின ஒரு யோசனையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அந்த மெடிடேஷன் யோசனை மட்டும் இல்ல, அந்த பேச்சுகள் கூட அவர் சம்பந்தப்பட்ட பேச்சுகளாக அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்ம பார்க்கணும். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலர் சொன்னாரு, ஒருத்தன் நாக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டானா, தன்னுடைய முழு சரீரத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டானா. நாக்கு ஒரு சிறிய உறுப்பு தான், ஆனா அது என்ன பண்ணுற ஒரு பெரிய காட்டையே கொளுத்துற மாதிரி. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இந்த வாய் வார்த்தையினால எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு சகோதரன் முதல் கூட வந்து சில நேரங்கள்ல பிரச்சனை வர்றது காரணம் என்ன, நாவை அடக்கிறதுக்கு கத்துக்கல. அதான் அது மட்டும் இல்ல, சொன்னபடி நடக்கல, வாயில சொன்னபடி நம்ம நடக்கல. அதனால அப்போ சொன்னார் யாக்கோபு ரொம்ப தெளிவா சொன்னாரு, அதை பத்தி ஒரு அதிகாரம் எழுதி வச்சுக்கிறாரு. இந்த வாய் வந்து இந்த நாக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணும், அதை அடக்கி பேசுங்க. இன்னைக்கு நம்ம பெற பெற மனுஷங்களா இருக்கிறோம், இதுல எல்லா டைமும் கிருவை பொருந்த வார்த்தைகள். இந்த நாக்கு கூட விழுந்து போன ஒரு நாக்கா இருக்கு, இந்த நாக்கில பொருந்தமான வார்த்தைகளே வாழ்ந்து எதிர்பார்க்க முடியாது, நம்மளுக்கே தெரியாம வரும். அந்த டைம்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தரை பத்தி நம்ம பேசும்போதோ, மற்ற சகோதரர்களை பத்தி பேசும்போதோ, அல்லது வந்து ஒருத்தருடைய நல்ல பேருக்கு இன்னைக்கு கலந்து விளைவிக்கிற வகையில அந்த மாதிரி பேசுனா, ஏ சொல்லிட்டாரு அந்த சகோதரனை கொலை பண்ணாங்கன்னு சொல்றாரு, கரெக்டா இல்லைங்களா? ஒரு சகோதரனுடைய நலன் பேரை நம்ம கெடுத்தனா அதுக்கு பேர் என்ன, கத்தி எடுத்து குத்த வேண்டாம், அதே ஒரு கொலை. அது நீங்க கத்தி எடுத்து குத்தின மாதிரி அந்த மாதிரி வேலைகள் இந்த நாட்டில் தான் செய்ய முடியும், அதை நீங்க ஜாக்கிரதையா செய்யுங்க அப்படின்னு. அதனால ஜாக்கிரதையாக வார்த்தைகள் இருக்கணும். ஏன்னா நாம் நாளுக்கு நாள் கர்த்தர் மாதிரி மாறிக்கொண்டே இருக்கணும், மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கணும், குணநலங்கள்ல மாறிக்கணும். ஒரு ஒரு காலத்துல நம்ம அப்படி பேசிருக்கோம், கண்டிப்பா பேசிருக்கோம். ஆனா இப்ப என்ன நம்ம நாட்கள் செல்ல செல்ல அப்படி அவர் பண்ண முடியாது. மற்றவர்களை நம்ம குறை சொல்றதோ, மற்றவர்களை வந்து பிளேம் பண்றதோ, இதெல்லாம் வந்து தேவனுடைய பார்வையில ரொம்ப அருவறுப்பானது என்று அதை நம்ம பார்க்கணும். எல்லாவற்றையும் பொறுமையோட சகிக்கணும், அல்லது நேரடியாக கிடைந்து கொள்ளணும். ஆனா மற்றபடி அவங்களுக்கு புறம்பான அவங்களுக்கு பின்னாக போய் நின்று நம்ம பேசுறது அது தேவனுடைய பார்வையில ரொம்ப அருவறுப்பான விஷயம். அது கைமைக்கு நம்மளுக்கு கைமும் இல்லை, அதை நம்ம செய்யவும் முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய இந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில பாடங்கள் இயேசு அங்க கூட பண்டிகையில அவங்க பேசிட்டு, அதனால நம்முடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், அது கடைசி வசனம். ஒன்னு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம்
வசனம்.
அது செஞ்சா போ, நம்ம என்ன செய்யணும், அவருடைய புண்ணியங்களை தேவனுடைய புண்ணியமான தேவனுடைய தெய்வீக திட்டங்களை, தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்ல தான் இந்த வாய் பயன்படுத்தணுமே தவிர மத்ததுக்கு பயன்படுத்துவேன் கூட. அதான் அப்போ சிலர் சொன்னார்கள், ஒரே அதாவது ஒரே கிணத்திலிருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் வராது, துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. அது ஒன்னா இது இருக்கணும் இல்லைன்னா அது நம்மளுக்கு இதுதான் இருக்கும். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தேவனுடைய வார்த்தைகளின் படி பேசுறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய அந்த கூட பண்டிகையில கொஞ்சம் உபதேசம் தான் அவர் பண்ணிட்டாரு. ஆனா அந்த உபதேசங்கள் மூலமாக எவ்வளவு பெரிய பாடங்களே தேவன் நம்மளுக்கு அங்க கற்றுக் கொடுத்துருக்கோம் பாக்கணும். அதனால இது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி மட்டும் இல்ல, கர்த்தரால் இயேசுனுடைய ரூபத்தை நம்ம பார்க்கணும். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இயேசு தம்முடைய அந்த பிரசங்கம் வந்து சரியான நேரத்துல சரியான டைம்ல பண்ணிக்கிறாரு. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டே கூட போயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பாதி நாள் போயிட்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் திரும்பி கடைசி நாள் தான் போறாரு. இதெல்லாம் என்னன்னா, அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு உயிருக்கு பயந்துட்டு இல்ல, அந்த கரெக்டான டைம் பார்த்து அந்த சத்தியம் சொல்லணும் ஜனங்களுக்கு. அந்த தண்ணி ஊத்தும் போது கூட தண்ணி பத்தி பேசணும், அப்பதான் ஜனங்களையும் அட்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அது பசிக்கு நேரத்தில் தான் போய் சாப்பாடு பத்தி பேசணும், அப்பதான் கேட்பான். அப்ப அந்த டைம்ல தான் வந்து சரியான நேரம் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து விவேகமான தேவனுடைய சத்தியங்களை நம்ம எடுத்து சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. இப்படி பல காரியங்கள் நம்ம கர்த்தரால் இயேசு மூலம் கற்றுக்கொண்டோம். ஏனென்னா கர்த்தரால் இயேசு ஒரு பெரிய புஸ்தகம், அவரை படிச்சு நம்மளால தீர்க்க முடியாது. அவருடைய பிரசங்கம் மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கை பேச்சு நடைமுறை எல்லாமே நம்ம அவர்கிட்டிருந்து ஒவ்வொரு பாயிண்டா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஒரு கூட பண்டிகையினுடைய சந்தர்ப்பத்துல கர்த்தரால் இயேசு மூலமாக நம்ம சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்ல, இந்த பஸ்டா சந்தர்ப்பத்துல சில குணநலன்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் தேவைப்படுது. இந்த ஒரு அப்பத்திலும் அந்த ரசத்திலும் நம்ம பானம் பண்றதுக்கு முன்னாடி நம்மள சுத்திகரிப்பு வேலை மட்டும் இல்ல, சில குணங்களை அபரிதமாக வளர்க்கணும், வளரணும், பெரிய செடி மாதிரி வளர்க்கணும். அந்த ஒரு வாய்ப்பு கூட இந்த ஒரு பாடத்தின் மூலமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டுக்கிறான். அதனால பொறுமையோடு கேட்ட நம்ம அனுமதியும் தேவன் தானே ஆசிர்வதி போறாங்க. வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு மீண்டுமாக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்தின்